நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தமே இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், வார்த்தையின் பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம், கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறாரோ, நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், எங்கள் மத்தியிலே நீர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. யோவான் பத்ம தீவிலே ஆவிக்குள்ளாக மாறி மேலான தரிசனங்களை கண்டான். அதே போல் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குள்ளாக மாறி உம்மை நாங்கள் காணத்தக்கதாக, இப்பொழுது நீர் என்ன செய்கிறீர், எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையானது வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, ஆவியோடும் ஜீவனோடும் புறப்பட்டு அது எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும், அது எங்களை மறுரூபப்படுத்தட்டும். வாஞ்சியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். வந்ததை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆவிக்குள்ளாக செல்லத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது நீர்தாமே எங்களோடு கூட பேசுவீராக. பேசுறது நீங்களல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்னோனமாக, ஆவியானவர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை, அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் கேட்கத்தக்கதாக உதவி செய்யும். எல்லாரையும் ஆண்டவரே நீர் நம்மை பசுத்தப்படுத்தும், இரத்தத்தால் கழுவும், சுத்திகரிப்பீராக. கேட்கத்தக்கத காதுகளையும் காணத்தக்க கண்களையும் உணரத்தக்க இருதயத்தை நீர் தருவீராக. அடியேனை மறைத்து நீர் பேசும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே உபாச ஜெபம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து உபாச ஜெபத்திலே கலந்து கொண்டீர்கள். நம்முடைய ஊழியத்துக்காகவும் நம்முடைய சொந்த காரியங்களுக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. மாதத்தில் நாலாவது சனிக்கிழமை நமக்கு உபாச ஜெபம். எல்லாரும் அதை தவறாமல் கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஓமன்லிருந்து சகோதரன் டேனி அவர்கள் வந்திருக்கிறாங்க. டேனி அவருடைய ஒய்ஃப் தர்சிகா மற்றும் அவங்களுடைய மகள் ஆன் மூன்று பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம விழிப்பு ஜெபம் உபாச ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சகோதரன் டேனி அவர்கள் மெசேஜில் சிறு வயதிலிருந்தே இருக்கிறார். அவங்களுடைய பூர்வீகம் வந்து சிலோன். சிலோனில் இருந்து அவங்க ஓமனில் வேலை பார்க்குறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. அவங்களுடைய மகள் எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தினத்தில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னதாக எங்களை வந்து தனியாக வந்து பார்த்தார்கள். அவங்கள்ட்ட மெசேஜை பற்றி பேசணும், ஊழியத்தை பற்றியும் பேசணும். உண்மையிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆமேன். பரிசுத்தாவியை பெற்றவர்களாக, ஆவிக்குரியவர்களாக ஓமன் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் தாமே பாதுகாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி தேவகிருபை அவங்களும் ஓமனில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பூர்வீகம் வந்து வேலூரில் இருந்து அவங்க ஓமனில் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவரும் டாக்டர் தான். இப்படியாக ரெண்டு ஃபேமிலி நம்மோடு கூட காண்டாக்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். வெப்சைட் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகளை அவங்க வாஞ்சியோடு கேட்குறாங்க, வார்த்தையை நேசிக்கிறாங்க. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் அங்கங்கே இருக்கிறாங்க. அவர்களை காணுவது நமக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 13:9
நம்முடைய அறிவு குறைவுள்ளது,
தொடர்ந்து வாசிக்கலாம்.
நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையா இருந்த குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன்.
சரி, போதும். உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரெஃப்ளெக்டிங் த இமேஜ் ஆஃப் த வேர்ட், வார்த்தையின் சாயலை பிரதிபலிப்பது. ரெஃப்ளெக்டிங் த இமேஜ் ஆஃப் த வேர்ட். இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். When that which is perfect is come, then that which is part shall be done away. இன்றைக்கு பரிபூர்ணமான வார்த்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் பாற்று வேர்டு, 7 சபை காலங்களிலே பாற்று வேர்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார், ஒரு தூதன் மூலமாக செய்தியை கொடுக்கிறார். அது வார்த்தையின் ஒரு பாகத்தை வெளிப்படுத்துறது. இன்றைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அதான் 7 சீல். 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா மிஸ்ட்ரீஸும் இன்றைக்கி ரிவீல் ஆகியிருக்கு. இந்த முழு பைபிளும் இட் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு இப்பொழுது ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறது, ஃபுல்னஸ்ஸாக வந்திருக்கிறது. அதனால் கிரேட்டர் லைட் இப்பொழுது ஷைனிங் பண்ணி கொண்டிருக்கிறது. சூரியனானது காலையிலிருந்து அது பிரகாசித்து பிரகாசித்து 12 o'clock வரும் பொழுது அது முழுமையாக பிரகாசிக்கிறது. அதே போல் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை வெளிப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் அவர் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. அதான் இங்கே சொல்லுகிறார், இங்கே பவுல் சொல்லுகிறார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம்ம பாற்று வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கும். ஒருத்தரை கேட்டால் நீங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறீங்களா? நான் மெசேஜை பிலீவ் பண்ணுறேன். ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணுறீங்களா? ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சந்தோஷந்தான். ஏன்னா சாபனத்தை விட்டு மெசேஜில் வருவது பெரிய காரியம். ஆனால் இப்பொழுது என்னென்னா அதை விட இன்னொரு ஸ்டேஜ் வந்திருக்கு. நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. இப்போ நம்ம அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்தார். அதான் 7 சீல், த கம்மிங் ஆஃப் த லார்ட், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. அதனால் அவருடைய வருகையானது சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. பிரதர் பென்காம் மூலமாக உலகமெங்கிலும் சத்தியம் போனது. இப்பொழுது ஆண்டவர் அவரை காட்சியை விட்டு எடுத்துக்கொண்ட பின்பு மனவாட்டி மூலமாக அதே மெசேஜ் ஆனது அது மறுபடியும் போகிறது. ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர், இந்த பாதை வழியாக இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் ஒரு முறை தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஊழியம் போனது. கிறிஸ்து வந்து ப்ராஃபிட் ஃபார்மாக இருந்தார், ஒன் மேன் மினிஸ்ட்ரி. இப்பொழுது அவர் காலத்துக்கு பின்பு இப்போ மெனி மெம்பர்டு சர்ச் மினிஸ்ட்ரி, இது மெனி மெம்பர்ட் பிரைடு மினிஸ்ட்ரி, அனாயின்ட் ப்ரீச்சர்ஸ் மூலமாக அந்த செய்தி மறுபடியும் பிரயாணம் செய்கிறது. நல்லா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் ஃபர்ஸ்டில் வந்தது பிரதர் பென்காம் தான். இதோ அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்திருக்கோம். அதான் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நியாயப்பிரமாணமானது குறைவான செய்தி, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக வந்தார். அல்ல, அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக வரும்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கால செய்திக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. ஏன்னா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது பார்ட் வேர்டு வந்து டன்னவே. That which is in part shall be done away என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நம்ம பரிபூர்ணமான வார்த்தையில் வந்திருக்கிறோம். அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடாதபடி பூரணராகும்படியாக கர்த்தர் நம்மை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 11 வசனத்தில் நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், புருஷனான பின்பு குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லியிருக்க. ஒரு காலத்தில் நம்ம குழந்தையாக இருந்தோம், இப்போ நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைந்திருக்கிறோம். ஆமென். நம்ம பெந்தேகாஸ்டல் டினாமினேஷன்ல இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பெந்தேகாஸ்டல் பேபிஸாக இருக்கிறது. யூ கான்ட் டீச் பெந்தேகாஸ்டல் பேபிஸ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க முடியாது, அவங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இதை விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு காலத்திலே நம்ம பெந்தேகாஸ்டலாக இருந்தோம், சாபனத்தில் இருந்தோம், இப்பொழுது ஆண்டவர் நம்மை வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிற பிராகாரமாகவே அறிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். பசுத்த பவுல் காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படலை, அதனால் பவுல் வந்து ப்ராபசியாக சொல்கிறார். நம்முடைய காலத்தை குறித்து ப்ராபசியாக சொல்கிறார். அதான் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அதனால் ஃபார் நவ் வி சீ த்ரூ கிளாஸ் டார்க்லி பட் தென் ஃபேஸ் டு ஃபேஸ். கண்ணாடியிலே டார்க்காக நல்ல தெளிவாக பார்க்கலை, கொஞ்சம் மங்கலாக தெரியுது. ஆனால் இப்பொழுது நேருக்கு நேராக பார்க்குறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் இப்பொழுது பார்க்குறோம். அதனால் அப்பொழுது நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்று நம்முடைய காலத்தை குறித்து பவுல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய காலத்திலே முத்திரைகள் திறக்கப்படலை. நம்முடைய காலத்திலே 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் இருக்கிற எல்லா சீக்ரெட்டும் இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. நம்ம வந்து முகமுகமாய் இப்பொழுது பார்க்கிறோம். அதனால் நம்ம காலத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இன்றைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமீன். உலகமெல்லாம் இன்னைக்கு இருள் மூடி இருக்கிறது, பாவ இருள் அவிஸ்வாசமாகிய இருள் மூடியிருக்கிறது. எழும்பி பிரகாசி உன் வெளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அப்படி என்று ஏசாயா 61:3 நம்ம வாசிக்கிறோம். உதிக்கிற உன்னை ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், உன் கண்களை ஏறெடுத்துப்பார், இதோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 60 மரியாதையில் பிரவேசிக்கும். இப்பொழுது ஷாலோம் தேவனுடைய வார்த்தை நம்ம மேலே அதிக பிரகாசிக்கும். உலகமெல்லாம் இன்னைக்கு இருளில் இருக்கு, பாவ இருள் மூடி இருக்கும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சிருக்கிறார். உலகத்தில் அங்கே எங்கே அங்கே இருக்கிறாங்க, அதனால் பிணம் எங்கேயும் அங்கே கழுகள் வந்து கூடும் என்று சொன்னோனமாக இதை நம்ம வந்து இங்கே விசிபிள் காங்கிரிகேஷன், இன்விசிபிள் காங்கிரிகேஷன் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவிதமாக செய்து கொண்டிருக்கிறார். 1963 அவர் இறங்கி வந்து ராப்சர் வரைக்கும் ஒரு ஜனத்தை அவர் அழைக்கிறார். அந்த மதர் ஈகில் வந்து அந்த கழிவு குஞ்சுகள் வந்து அங்கே கோழி குஞ்சுகளோடு இருக்கிறது, அதை வந்து இப்பொழுது அழைத்து தன்னை போல உயரத்தில் பறக்கத்தக்கதாக உன்னதங்களிலே வீச்சு இருக்கும்படியாக இன்றைக்கு நம்ம அவ்விதமான ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறார். ஒரு கூட்டமான மக்கள் ஏதோ நாலாம் பரிமாணத்தின் மூலமாக அவர்கள் இன்னைக்கு சந்திக்கப்படுகிறார்கள். அங்கங்கே இருக்கிற மக்களை வந்து ஆண்டவர் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல கூட்டி சேர்க்கிறார். அதான் வந்து வைஸ் வர்ஜன். நம்ம வந்து ஃபூலிஸ் வர்ஜன் கிடையாது, நம்ம வைஸ் வர்ஜன். பரிசுத்தாவியை பெற்றவர்கள், நியூ பேர்த்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இஸ் நியூ பேர்த். நீ பேர்த் அடைஞ்சிருக்கோம்னா பரிசுத்தாவி பெற்றிருக்கோம்னு அர்த்தம். நம்ம வைஸ் வர்ஜினாக இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்களை வேர்டு இமேஜாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் பிரசங்கத்தினுடைய சாராம்சம். ஆண்டவர் நம்மை வேர்டு இமேஜாக மாற்றி கொண்டிருக்கிறார், வார்த்தையின் சாயலாக மாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம கண்ணாடியிலே நிழலாட்டமாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் காண்போம். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிறோம். இதோ ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார், அந்த வேர்டு இமேஜா மாற்றி கொண்டிருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார், அவர் இறங்கி வந்து ஒரு கூட்டமான மக்களை வேர்டு இமேஜா மாற்றி அவங்க ஸ்பீக்கிங் கண்டிஷன்ல வரணும். பின்பு அவர்களை மேலே கொண்டு செல்லுவார். அதனால இயேசு என்ன செய்கிறார் என்று கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த மெசேஜில் இருக்கிற அநேருக்கு வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ், இப்பொழுது என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன பார்ட் வேர்ல்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வருகிறார். முன்னால் நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிற பிறைய அறிந்து கொள்வோம். முன்னால் நான் குழந்தையாக இருந்தேன், இப்பொழுது நான் புருஷன் ஆகிவிட்டேன். இப்பொழுது நான் ஃபேஸ் டு ஃபேஸை நம்ம வந்து ஆண்டவரை பார்க்குறோம், அவருடைய வார்த்தையை வெளிப்பாட்டை நம்ம பார்க்குறோம். இதோ ஆண்டவர் இவ்விதமாக செய்து கொண்டிருக்கார். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம வைஸ் வர்ஜனாக இருக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகள், பரிசுத்தாவி பெற்றவர்கள், நியூ பேர்த் அடைஞ்சி வேர்டு இமேஜில் நம்ம குரோத் ஆகிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகமானது த வேர்ல்டு ஹேஸ் ரிஜெக்டட் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, வார்த்தையின் வெளிச்சத்தை உலகம் புறக்கணிக்கிறது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்தி அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தி வார்த்தையை நமக்கு ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். இழந்து போன வார்த்தையை நமக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஜனங்கள் என்ன செய்ய அதை காண தவறுகிறார். அதை காண தவறுது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறார்கள். அதை புறக்கணிக்கிறதுனாலே அவங்க நியாய தீர்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். உலகம் முழுசும் இன்னைக்கு நியாய தீர்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. They are all heading for the judgment of the great day. அந்த மகா பெரிய நியாய தீர்ப்பு நாளுக்காக உலகமெங்கிலும் போய் உலகம் போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ரியல் பிரைடாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு எலெக்டட் பீப்புளுக்கு கிளியரா கர்த்தரை காணத்தக்கதாக. வேதத்திலே நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன என்பதை காணத்தக்கதாக உதவி செய்திருக்கிறார். ட்ரூத் வந்து நமக்கு கிளியராக இருக்கிறது. எந்த சந்தேகம் இல்லாமல், குழப்பம் கன்ஃபியூஷன் இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு தெளிவை தந்திருக்கிறார். ஆனால் நம்ம வந்து அதனால் நமக்கு அந்த தெளிவு இருப்பதனால உறுதியாக தீர்மானம் செய்திருக்கோம். நல்ல டிசிஷன் பண்ணி நம்ம முன்னேறி போய்கொண்டிருக்கிறோம். பிலாத்து இயேசு இடத்துல சத்தியமாவது என்னன்னு கேட்டான். அவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரியல. வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு கேட்கிறான். அதனால இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சத்தியம் அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியத்தை கிளியரா அறியாம இருக்காங்க. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அவங்களுக்கு சரியான ஃபெய்த் இல்லை. குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. ஆனால் தகப்பனாருக்கு எல்லாமே தெரியும். தகப்பனார் தாயாருக்கு பேரண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். பின்பு அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெருசாகும் பொழுது தாப்பன் தாய்க்கு இருந்த அதே அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தைக்கு வருகிறது. அதுதான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஒரு காலத்தில் நம்ம குழந்தையாக இருந்தோம், பாட்சி வேலில் இருந்தோம், குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல சிந்தித்தோம், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் இப்பொழுது புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றாலே ஒளிந்து இப்பொழுது பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். We look into the mirror of the revealed word. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கண்ணாடியாக இருக்கிறது. அந்த கண்ணாடியிலே நம்முடைய சாயலை நம்ம பார்க்கிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இந்த கடைசி காலத்தில் பைபிள் வந்து நமக்கு நியூ புக்காக மாறியிருக்கிறது, புது புஸ்தமாக மாறியிருக்கிறது. இப்பொழுது கிளியர் மிரராக இருக்கிறது, அதான் ரிவீல்டு பேர்டு. இந்த கிளியரராக நம்ம இப்பொழுது காண்கிறோம். பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ், அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே அது வந்து நம்மை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறது. நம்ம வேர்ட் இமேஜை வந்து பிரதிபலிக்கிறவளாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நம்ம என்ன நினைப்போம் என்றால், நம்மளை ஆண்டவர் அவ்விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரா, நம்மகிட்ட எவ்வளோ வீக்னஸ் இருக்கிறது, எவ்வளோ குறைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்று நமக்கு கொஞ்சம் டவுட் ஏற்படும். ரெபேக்கா வந்து எலியேசரால் அழைக்கப்பட்டார். அதே போல் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய எலியேசர் பிரதர் பென்கேன், நம்ம பிரைடாக இருக்கிறோம். கத்தர் நம்மை வந்து அழைத்திருக்கிறார், நம்மளை முன்னறிந்திருக்கிறார். கத்தருடைய தூதனானவர் அந்த எலியேசரை வழி நடத்தினார். நம்ம இன்னைக்கு ரெபேக்காவாக இருக்கிறோம். எப்படி உண்மையிலே நம்ம ரெபேக்காவாக இருக்கிறோம்? ஆனால் நம்ம சாதாரண ஆள் தான். பைபிளில் நம்ம ரெபேக்காவுக்கு ஈக்குவலாக இருக்கிறோம். அவள் ஒரு ஷேடோ, நம்ம ரியாலிட்டியாக இருக்கிறோம். அதே போல் சாரா உலகத்தில் இருக்கும் பொழுது சாராவுக்கு வந்து மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்தது. மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்து அவருடைய இதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதுதான் லாஸ்ட் சைன். அவருடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பி இருந்தது. அங்கே கூடாரத்துக்கு பின்னால் தான் அவ இருக்கிறார். அவருடைய இதயத்தின் சிந்தையை அறிந்து அவர் சொல்லுகிறார், நீ நகைத்தாய் என்று சொல்லும் பொழுது மனசுக்குள்ள தான் அவர் நகைக்கிறார். அதையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது கடைசி அடையாளம். சோதோம் அழிவுக்கு முன்னதாக தேவன் ஒரு மனுஷனாக வந்து இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுவது தான் லாஸ் சைன் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சோதோம். அதே போல் இன்றைக்கி உலகம் சோதோமாக மாறியிருக்கிறது. உலகம் வந்து ரொம்ப மோசமான பாவ நிலையில் இருக்கிறது, விழுந்து போகிற நிலையில் இருக்கிறது. த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட் என்று ஜீவதேசி கொடுத்துருக்கிறார். அதனால் உலகம் இன்னைக்கு சோதோம் குமாராவாக மாறி இருக்கிறது. அன்றைக்கு அமெரிக்கா தான் சோதோம் குமாராவாக இருந்துச்சு, இன்னைக்கு முழு உலகமும் சோதோம் குமாராவாக இருக்கிறது. அழிவை நோக்கி இருக்கும் பொழுது மனுஷகுமாரனுடைய ஊழியம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக மறுபடியும் நமக்கு வந்து அவர் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இது வந்திருந்த இந்த அடையாளம் வரும் பொழுது இதுதான் லாஸ்ட் சைன், கடைசி அடையாளம். சாராவுக்கு அந்த அடையாளம் வந்தது, அதே போல நமக்கு அது வந்திருக்கிறது. நோவா காலத்திலே ஆண்டவர் அந்த நோவா மூலமாக ஒரு செய்தியை அனுப்பினார். ஜனங்கள் புறக்கணித்தார்கள். அவனுடைய குடும்பத்தார் அந்த செய்தியை விசுவாசித்து பேழைக்குள்ளே வந்து அவங்க புதிய உலகத்துக்கு போனார்கள், நியூ வேர்ல்டுக்கு வந்தாங்க. அதே போல் ஆண்டவர் உலகத்தை வந்து தண்ணீரினாலே அன்னைக்கு அழித்தார், இப்பொழுது ஆட்டோமிக் ஃபயர்னால உலகத்தை அழிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பேழைக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ஒரு ப்ராபட் மெசேஜை பிலீவ் பண்ணுகிறோம். நம்ம நியாய தீர்ப்புக்கு மேலாக உயர்த்தப்பட்டு மேலே ஆண்டவர் நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு உலகத்தை அழித்த பிறகு மறுபடியும் நம்ம உலகத்துக்கு இயேசுவோடு வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லா பேட்டர்ன்ஸும் நமக்கு நிறைவேறும். இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வந்து பைபிள் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நிறைவேறினோம், நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கீங்க. உங்கள் லைஃப் வந்து அதை ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். ஆதியாமத்திலேருந்து எவ்வளோ காரியங்களை சொல்லலாம், எல்லாமே இதுதான். அதனால் பைபிள் முழுசும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, அதோடு சேர்ந்து மனவாட்டியும் வெளிப்பாடாக மனவாட்டியின் வெளிப்பாடாக இருக்குது. அது வந்து ஜீசஸ் அண்ட் இஸ் பிரைடு தான் இந்த பைபிள். அந்த அந்த ஆதாம்குள்ளே ஏவாள் மறைந்திருந்தாள். பின்பு ஆண்டவர் என்ன செய்வார், ஆதாமுக்கு ஒரு பாடியை கொடுத்தார். அதன் பின்பு ஆண்டவர் பிரைடை கொண்டு வருகிறார், அவனுடைய மனைவியாகிய அந்த ஏவாளை கொண்டு வருகிறார். அதனால் பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம் இதோ கிறிஸ்து அங்கே வெளிப்படுவதுக்கு 4000 ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவலம் பற்றினார் என்று எப்ரேயர் 1:1 வாசிக்கிறோம். அதன் பின்பு அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து இன்னைக்கு பிரைடு உருவாகியிருக்கு. பெந்தகோஸ்தே என்ற நாளிலே அங்கே பசுத்தாவி ஊற்றப்பட்டது, அங்கே பிரைடு உருவானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணி இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிரைடை கொண்டு வந்திருக்கு. இதுதான் பைபிள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இவ்விதமாக பைபிள் நமக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எல்லாருக்கும் இந்த நாலேஜ் இருக்குதா? இல்லை. ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு பிரைடுக்கு எல்லா சீக்ரெட்டையும் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம வந்து சாதாரண ஒரு ஆள் தான், நம்ம ஒரு விசேஷித்த பக்திமான்கள் அல்ல, நம்ம சாதாரண ஆள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிபூர்ணமான வார்த்தைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை பெர்ஃபெக்ட் பிரைடாக மாற்றியிருக்கிறார். நம்ம ஒன் ஆஃப் த பிரைட் மெம்பராக இருக்கிறோம். ஒரே ஒரு மனவாட்டி தான், உலகம் எங்கிலும் அவள் இருக்கிறாள், நம்மள அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். ஆமே, நம்ம அந்த பிரைடில் ஒரு மெம்பராக இருக்கிறோம். அதனால அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது சாதாரண ஒரு மனுஷன் போல தான் இருந்தார். அவர் விசேஷித்த ஒரு தோற்றத்தை உடையவராக இல்லை. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், This is my beloved son in whom I am well pleased to dwell in him. என்று சொல்லப்பட்டது. சாத்தான் அதை கேட்க தான் செய்தான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அதை வந்து சாத்தான் கேட்டாலும் அவனுக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா அவர் பார்த்தா சாதாரண ஆளாக இருக்கிறார், தோற்றத்தில் சாதாரண ஆளாக இருக்கிறார், காடுங்க தோரணை அவர்கிட்ட இல்லை. அதனால் சாத்தானுக்கு சந்தேகம் வந்தது. அவன் அதை அந்த இதை சத்தத்தை கேட்டாலும் கூட அவன் வந்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று பிலீவ் பண்ணலை. நம்ம தேவனுடைய குமாரன்னா கடவுளுக்கு ஒரு மகன் இருந்தார் அப்படின்னு அர்த்தத்தில் நினைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஜூஸ் வந்து தேவனுடைய குமாரன் என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் புறஜாதிகளுக்கு அது தெரியாது. கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவர் தாயின் தகப்பன் இல்லாதவர், வம்ச வரலாறும் இல்லாதவர், அவர் அநாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மாம்சத்தில் வரும்பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதனால் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், அவனுக்கு அங்கே ஒரு டவுட் இருக்கிறது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் வந்து வானத்திலிருந்து தாள குதியும், உப்பிரிகையிலிருந்து குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் முடி உம்மை தம்முடைய கையில் ஏந்தி கொண்டு போவார்கள், அப்பொழுது நாங்கள் விசுவாசிக்க முடியும். இவ்விதமாக அவன் சொல்லுகிறான். அவனுக்கு டவுட் இருந்தது. ஏனென்றால் அவர் வந்து உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறது. அதே போல் உலகத்தில் நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு அந்த ஐடியாவே வராது. நம்மகிட்ட சில ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், சில மிஸ்டேக் இருக்கலாம், சில வீக்னஸ் இருக்கலாம். அதை பார்த்து மனுஷங்க வந்து நம்மளை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. சரி, அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க, ஆனால் நம்முடைய சாணம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பிரைட் மெம்பராக இருக்கிறோம். ஆண்டவர் வந்து என்னை வந்து பாசரங்க சாணத்துக்கு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த நிச்சயம் எனக்கு வேணும். ஆனால் எல்லாரும் நம்மளை அப்படி பிலீவ் பண்ணுவாங்களா? அவங்க என்ன வேணாலும் பேசலாம். நம்முடைய ஹியூமன் பாடியை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். எப்படி அந்த நிச்சயம் வேணும், எப்படி அது வரும் என்றால், நீங்கள் வந்து அந்த பைபிளோடு கூட, அதான் பைபிள் பிக்சர்ஸோடு கூட உங்கள் லைஃப் வந்து அது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும் பொழுது நம்ம வந்து தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம அவருடைய பிரைடு தான் என்பதை நம்ம மனசில் நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும். ஆமென். ஹலோ. சாட்டன் ஜஸ்ட் குடன்ட் பிலீவ் தட் ஜீசஸ் வாஸ் த சன் ஆஃப் காட் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் வீக்னஸ் தட் ஈ சா இன் ஹிம். அவன் அவர்கிட்ட பார்க்கும் பொழுது அவருடைய சரீர தோற்றத்தை பார்த்து, அவருடைய சரீர பலவீனத்தை பார்த்து அவன் சாத்தான் வந்து அவனால் நம்ப முடியலை. அதே போல் நம்முடைய சரீர தோற்றத்தை பார்த்து ஜனங்கள் நம்புவார்களா? அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் நமக்கு மனசில் ஆண்டவர் நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது, நமக்கு வீக்னஸ் ஆப் இருக்கிறது, நம்முடைய ஃபைனான்சியல் பொசிஷன், நம்மளால் நம்ம ஃபுவராக இருக்கலாம். பிரதர் பென்காமுக்கு அநேக ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அவருக்கு எஜுகேஷன் குறைவாக இருந்தது. அவர் ஃபுவர் கண்டிஷனில் இருக்கிறார். அதனால் பிரதர் பென்காமுக்கு வந்து டவுட் வந்தது, கத்தர் வந்து என்ன இவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு அழைத்திருக்கிறாரா? ஏழாம் சபையின் தூதன் என்ற ஸ்தானம் மிகப்பெரிய ஸ்தானம். மெசஞ்சர் ஆஃப் த செவன்த் சர்ச் ஏஜ். எலியாவின் ஆவியை உடைய தீர்க்க தரிசி, அது ஒரு பெரிய ஸ்தானம். மல்கியா 4:5-6, வெளிப்படுத்தல் 10:6-7, அது பிரதர் பென்காமை குறிக்கிறது. இன்னும் பைபிளில் பிரதர் பென்காமுடைய பிக்சரை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் என்ன அழைத்தாரா? நான் ஒரு புவர் மேன், அன்எஜுகேட்டட். கர்த்தருடைய தூதனானவர்கிட்ட அதான் சொல்கிறேன், நான் உலகமெங்கிலும் எப்படி சத்தியத்தை கொண்டு சொல்லுவேன் அப்படி என்று அவருக்கு அங்கே மனசில் எண்ணம் வந்தது. அதனால் அவர் வந்து அந்த குகையில் போய் ஜெபிக்கும் பொழுது தான் அவருக்கு அந்த கன்ஃபியூஷன் போய்விட்டது. ஆண்டவர் என்னை தவிர வேற யாரையாவது தெரிந்து கொண்டானே, ஏன் என்ன தெரிந்து கொள்ளணும்? எவ்வளோ பக்திமான்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ளுதாத? அதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வந்து அது விசேஷித்தமானது. உலகத்தில் எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பக்திமான்கள் இருக்கிறாங்க, ஆனால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தையில இருந்து நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமீன். இப்பொழுது நம்ம குழந்தையா அல்ல, இப்போ நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் என்னை வந்து எந்த ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்காரு? இப்பொழுது 5th stage வந்திருக்கிறோம். 2026 நம்ம 5th stage பெர்ஃபெக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ராப்சர் தான் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு வந்து இப்பொழுது நமக்கு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் தந்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம பார்ஷியல் ரியலைசேஷனில் இருந்தோம், இப்போ பெர்ஃபெக்ட் ரியலைசேஷனுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் 1 Corinthians 13 வாசிக்கிறோம். பிரதர் பென்காமுக்கு ஆண்டவர் பின்பு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வந்தது. அவர் ஏழாம் சபையின் தூதன், எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி. அவர் வந்து ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக அவருடைய 2 வரிக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவர் என்பதை அவருடைய லைஃப் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணது. மனுஷகுமாருடைய ஊழியம் அவர் மூலமாக வந்தது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல் வந்தது. இது ஒரு ஜனத்தை வந்து அது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்குது. தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய பொசிஷன் என்ன, தன்னுடைய பர்பஸ் என்ன என்பதை பிரதர் பென்காம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்கு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வந்தது. அவர் வந்து பெர்ஃபெக்ஷன் அடைந்தார். ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஸ்டாண்டிங் இன் த கேப் என்ற செய்தியிலே 63:6-23 கொடுத்த செய்தி 139 பேரகிராப்லேருந்து 153 பேரகிராப் வரைக்கும் பிரதர் பென்காம் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு நாளில் அவர் சோர்ந்து போய்விட்டார். ஊழியத்தை வெற்றலான்னு நினைச்சிட்டார். அவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வந்து காரில் போயிட்டே இருக்கிறார். அவருடைய மகன் பில்லி பால் அவரும் அவர் கூட வருகிறார். ஆனால் பில்லி பால் ஒரே தூக்கத்தில் இருக்கிறார். பில்லி வென்ட் டு ஸ்லீப் அகைன். அப்பொழுது கத்தர் அவரோடு கூட பேசுகிறார். ஐ வில் கிவ் யூ அன் எவர்லாஸ்டிங் சைன், நித்தியமான ஒரு அடையாளத்தை கொடுப்பேன். ஏசாயா 55:13 வாசிக்கலாம்.
புட்சரிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்.
இதோ நிர்மூலமாகாத நித்திய அடையாளம், அதான் எவர்லாஸ்டிங் சைன். ஐ வில் கிவ் யூ அன் எவர்லாஸ்டிங் சைன். இந்த வார்த்தையை தான் அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். வாட் இஸ் த எவர்லாஸ்டிங் சைன் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். I will give you an everlasting sign. மறுபடியும் அந்த சத்தம் அவரோடு கூட சொன்னது. அப்பொழுது அவர் காரை நிறுத்திவிட்டார். ட்ரக்கை நிறுத்திவிட்டு அவர் இறங்கி இருக்கிறார். கீழே இறங்கின உடனே அங்கே சத்தம் மறுபடியும் என்ன சொன்னது என்றால், லுக் westward from where you are at. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மேற்கு நோக்கி பார் என்று அந்த சத்தம் சொன்னது. மேற்கு நோக்கி பார்க்கும் பொழுது அங்க ஒண்ணு எவர்லாஸ்டிங் சைன் இல்லை. அங்க ஒரு மலையை பார்க்கிறார், ஒரு மவுண்டைனை பார்க்கிறார். அதுல 7 சிகரங்கள் இருக்கிறது. அதுல 3 சிகரங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பீக்ஸா இருக்கிறது. அது வந்து பனி மூடி இருக்கிறது, ஒயிட் கேப் அந்த இருக்கிறது. யுவர் நேம் இஸ் ரோட் ஆல் ஓவர் இட். உன்னுடைய பெயர் வந்து இந்த மலை முழுசும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது பென்காம் பார்க்கிறாரு, அப்படி ஒன்றும் என் பெயரால் எழுதின மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றார். அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார், நீ வந்து அதுல எத்தனை சிகரங்கள் இருக்குதுன்னு கேட்கிறார். There are 7 peaks on the top of a mountain. 7 சிகரங்கள் இருக்கிறது. லாஸ்ட் மவுண்டன் வந்து இன்னொரு தேசத்துக்குள்ள போகிறது. அடிக்கடி நான் இதை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது இந்த மெசேஜுக்கு இது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அதுக்கு பிறகு எந்த மலையும் கிடையாது. 7வது சிகரத்துக்கு பிறகு அந்த மலை வந்து இன்னொரு தேசத்துக்குள்ள, கனடாக்குள்ள போகிறது. அதுக்கு பிறகு எந்த மலையுமே இல்லை. அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறது. ரன்னிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் த மவுண்டன் செட் அண்ட் இட் வாஸ் ஸ்னோ கேப்ட் ஆன் டாப். மேலே வந்து பனியால் மூடப்பட்டிருக்கிறது. அதில் 3 பீக்ஸ் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பீக்ஸாக இருக்கிறது. லார்ட், ஐ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் மீன்ஸ். அது என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை என்று கத்தர்த்து சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை பீக்ஸ் அதில் இருக்குது? 7 சிகரங்கள் இருக்கிறது. உன்னுடைய பேரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கிறது? 7 எழுத்து இருக்குது. வில்லியம் மேரியன் பென்காம் 3 பேர்லையும் 7 எழுத்து. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உலகம் தோண்டி எத்தனையோ பில்லியன்ஸ் இயர்ஸ் இருக்கலாம், மில்லியன்ஸ் இயர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் உலகங்கிறது இல்லை. தேவன் மாத்திரம் இருந்தார். செல்ஃப் எக்ஸ்டிஷன் காட், ஏலோகிமா இருந்தார். பின்பு அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் வானம் பூமியும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த். அது எந்த, அதுக்கு என்ன காலத்தை நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. எத்தனை பில்லியன் இயர்ஸ் இருக்குன்னு தெரியாது. அப்பொழுதே பிரதர் பென்காம் ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறார். பிரதர் பென்காம் உலகத்தில் வர வேண்டும். அவருடைய ஊழியம் வந்து, அவருடைய லைஃப் வந்து இந்த செவன் பீக்ஸில் அது இருக்கிறது. அவருடைய லைஃப் வந்து அந்த மலையில் இருக்கிறது, அந்த மலையில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர் 1909 தான் பிறக்கிறார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அந்த மலையை வந்து அவர் சிருஷ்டிக்கு மனசில் வச்சு, யார் சிருஷ்டிக்கிறார்னா பென்காமை வச்சு மனசில் வச்சு சிருஷ்டிக்கிறார். God had known every detail of Brother Benkam's life from the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே Brother Benkam என்ன செய்வார் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அதனால் சில 100 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னதாகவே Brother Benkam-உடைய லைஃப்பை நினச்சி அந்த மலையை அவர் சிஷித்தார். இப்பொழுதும் அந்த மலை இருக்குது, நீங்கள் போய் பார்த்து வரலாம். அது வந்து ப்ராபர்ட்டுடைய லைஃப்பை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அவருக்கு அதை அவர் பார்க்கும் பொழுது அவருடைய லைஃப் வந்து அவருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஈ குட் ரெஃப்ளெக்ட் ஹிஸ் ப்ராபர்ட்ஸ் லைஃப் பேக் டு ஹிம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை என்ன சொன்னால் நீ வந்து பாரு. அந்த மலை வந்து அவருடைய லைஃப்பை பிரதிபலிக்கிறது. நீ பார்க்கும் பொழுது உன் லைஃப் அதில் இருக்குது. அதனால தெர் இஸ் 3 அவுட்ஸ்டாண்டிங் பீக்ஸ் இருக்குது. மிக உயரமான 3 சிகரங்கள் இருக்கிறது. முதல்ல 2 சிகரங்கள் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நமக்கு படம் போட்டால் கரெக்டாக தெரியும். இந்த 2 சிகரங்கள் அவருடைய ஏர்லி லைஃப், அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை. அதுக்கு பிறகு 3வது சிகரம் கொஞ்சம் உயரமாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹீலிங். ஹீலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் சைன் இன் த ஹேண்ட். அவர் கையில் வந்து அந்த அடையாளங்கள் தோன்றும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உன் கையில் நீ அதை ஃபீல் பண்ண முடியும். அதான் 3வது சிகரம். 3 இஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன். அதன் பின்பு ஒரு சின்ன சிகரம், ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. வேறு 5வது சிகரம் வந்து இந்த 3 விட அது கூட கொஞ்சம் பெருசு. அதுதான் டிசைன்மெண்ட், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. ஜபிக்க வரும்பொழுது அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய என்ன வியாதி, அவங்க மனசில் என்ன நினச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லுவது. அது வந்து இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. இதை விட அது ஒரு பெரிய வரம். அது 5வது சிகரம். 5 இஸ் த நம்பர் ஆஃப் கிரேஸ். அதுக்கு பிறகு ஒரு சின்ன சிகரம் வருது. அதன் பின்பு எல்லாத்த விட உயரமான சிகரம் வருது. அதுதான் வந்து 7வது சிகரம். அதுதான் தேட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. பின்பு அது இன்னொரு கண்ட்ரிக்குள்ள அந்த மலை போகுது. அதுக்கு பிறகு சிகரமே கிடையாது. அதனால இந்த மலை வந்து உன்னுடைய லைஃபை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நான் உன்னை நினைச்சி உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இந்த மலையை சிருஷித்தேன். இதில் உன் வாழ்க்கை இருக்கிறது, உன் ஊழியம் இருக்கிறது. அதான் கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய லைஃப்பை வச்சு நான் 5 ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம குறைவானவங்க தான், சாதாரண ஆள் தான். ஆனால் என் லைஃப்பில் அப்படி ஆண்டவர் செஞ்சுருக்கிற, நான் இப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணுறேன். மோஸ்ட் லைஃப் வந்து 3 ஸ்டேஜஸாக இருக்குது. முதல் 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறோம். பிறகு 40 வருஷம், முதல் 40 வருஷம் எகிப்தில் இருக்கிறான். பின்பு அவன் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அதுக்கு பிறகு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடந்தான். 3 40ஸ் இருக்கு. அவன் லைஃப் அப்படி செட்டில் பண்ணிருக்கு. நீங்கள் உங்கள் லைஃப்பை யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, உங்களை பற்றி ஒரு பிக்சர் இருக்குது. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். குழந்தையாக இருந்தால் நமக்கு புரிய முடியாது, நம்ம புருஷனானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல். பிரதர் பென்காம்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல். உன்னுடைய ஊழியத்தில் 3 இழுப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த மலை வந்து இங்கே இருக்குது. உனக்கு எப்பமாயிலும் டவுட் வந்தால், கர்த்தர் என்னை அழைத்தாரா, என்னை தெரிந்து கொண்டாரா என்று சந்தேகம் வந்தால் இங்கே வந்து இந்த மலையை பார். If there is ever doubt in your mind, remember this place. Come back here. நீ வந்து உனக்கு சந்தேகம் வந்தா இங்க வந்து இந்த மலையை பாரு. அப்படி பார்க்கும் பொழுது உன் லைஃப் அதில் இருக்கு. அதனால கத்தர் மாறாதவர், நிர்மூலமாகாத நித்திய அடையாளத்தை பிரதர் பென்கேமுக்கு கொடுத்தார். அந்த மலையானது, the mountains were reflecting his life back to him. அந்த மலையானது அவருடைய லைஃபை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது, அவருக்கு அது ரெஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. இதை பார்த்து என்ன உன் லைஃப் இருக்கு. அப்படியானால் நம்ம லைஃப்பும் எங்கேயோ எழுதப்பட்டிருக்கு, இது ஒரு இடத்துல இருக்குது. அது பென்கேன் லைஃப் எழுதப்பட்டால் நம்ம லைஃப்பும் எழுதப்பட்டிருக்கு. நான் அப்படி விசுவாசிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் தான் வெளிப்படுத்தணும். அதனால் அருமையானவர்களே, இப்பொழுது பிரதர் பென்கேம் வந்து வேர்ட் இமேஜை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறார். அவருடைய லைஃப் வந்து இருக்குது, அதனால சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையை நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிச்சயம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாருக்கும், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரு, என் நான் வந்து வேர்ட் இமேஜ் ஆகியிருக்கிறேன். நான் இப்பொழுது வேர்ட் இமேஜாக இருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். நியூ பேர்த் அடைஞ்சி நம்ம கிறிஸ்டின் சரீரமாகிய சபைக்குள்ள வருகிறோம். பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் ஆல் பேப்டைஸ்ட் இன் ஒன் பாடி. பின்பு குரோத் ஆகிட்டே போகிறோம். குரோத் ஆகி இப்பொழுது ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், வேர்ட் இமேஜாக மாறி இருக்கிறோம். இதுதான் வந்து இந்த மெசேஜ் வந்து அப்படி கொண்டு வருது. இதைத்தான் ஒரு போதகர் வந்து போதிக்க வேண்டும். நீங்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளணும், ரைட்டு தான். நீங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாரு, இப்போ நம்ம எந்த டைமில் வந்திருக்கிறோம், இது கடைசி நேரம். ஆண்டவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவர் வேர்ட் இமேஜிக் கொண்டு வரார். பென்கேமே கொண்டு வந்தார், அவருக்கு அந்த மலையை காமிக்க. உன் லைஃப் இங்கே இருக்குது, அது என்னுடைய சிருஷ்டிப்பிலே இருக்குது. நீ எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ராப்சரில் கண்டிப்பாக பங்கு பெறுவா. ஹல்லேலூயா. நீ வேர்ட் இமேஜ் அடைஞ்சிருக்கிறா. வார்த்தையின் சாயலை பற்றுக, உன் லைஃப் அதை பிரதிபலிக்கிறது. அதனால் நீ சந்தேகப்படாம், உன்னை குறித்தும் உன்னுடைய ஊழியத்தை குறித்தும் எந்த டவுட்டும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். நிச்சயத்தோடு ஓடும். அதனால் நிச்சயமில்லாதவனாக நான் ஓட மாட்டேன். நம்ம நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டுவோம். ஆகாயத்திலே சலம்பம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் என்னன்னா, ஐ வில் பி வித் யூ. அதுதான் கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்பை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவுக்கு சொல்கிறார். இப்படி எல்லாரும் நம்ம கூட இன்னைக்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிரேட்டஸ்ட் நமக்கு வந்து ப்ராமிஸாக இருக்கு. நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருக்கும் பொழுது உலகமே தலைகீழ போனாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்திலிருந்து சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு கூட இருக்கிறார். இறங்கி வந்த பலமுள்ள தூதன், த மைட்டி ஏஞ்சல், இன்னைக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் பெரிய தைரியம், நமக்கு பெரிய அஷூரன்ஸ். அதுதான் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். என்னை பார்த்தா உங்களுக்கு அது தெரியாது, சாதாரண ஆளா தெரியும். ஆனால் வார்த்தையின்படி நான் பார்க்கும் பொழுது என்னுடைய ஸ்தானத்தை அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு வந்திருக்கிறார், பைபிள் என்னை எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுது, என்னுடைய லைஃப் எப்படி மேட்ச் ஆகுது பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கொண்டு ஒரு பர்பஸ் இருக்கிறது, அந்த பர்பஸை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று நம்ம தைரியமாக இருக்கிறோம். இதுதான் தைரியம். நான் வந்து அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், நான் இப்படி பெரிய ஆளாக மாறிடுவேன். அதெல்லாம் உலகத்து மனுஷன் சொல்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த லிட்டில் ஜானியை குறித்து பிரதர் பென்கேம் சொல்லியிருக்கிறார். அது எல்லாரும் நமக்கு தெரியும். த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் என்ற செய்தியில் 274வது பேராகிராஃபில் சொல்லுகிறார். லிட்டில் ஜானி, அந்த ஜானிங்கிற பையன் என்ன செய்கிறான் என்றால், அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் ஒரு நாளும் அந்த பெரிய கண்ணாடியை பார்த்ததே இல்லை. அங்கே பெரிய கண்ணாடி, நம்ம பீரோவில் பெரிய கண்ணாடி இருக்கும். அதுக்கு முன்னால் போய் நின்னால் நம்முடைய முழு உருவமும் தெரியும். அதே போல் இதே போல் கண்ணாடி அவன் பார்த்ததில்லை. அவன் கிராமத்தில் இருக்கிறான். அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பையன் இப்பொழுது கண்ணாடியை பார்த்த உடனே நம்மளை போல் ஒரு பையன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். தலையை சொறிகிறான், அந்த பையனும் தலையை சொறிகிறான். சிரிக்கிறான், அந்த பையனும் சிரிக்கிறான். குதிக்கிறான், அவனும் குதிக்கிறான். நம்மளை போல் ஒரு பையன் வந்திருக்கான், அவன் கூட விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறான். சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளோடு தான் பழகும். எங்கள் பிணகாசுக்கு யாராவது சின்ன பிள்ளை கிடச்சின்னா நல்லா விளையாடுவான். அது அவனுடைய நேச்சர். ஏதாவது பிள்ளைகள் கிடைக்கதான் பார்ப்பான். அந்த பிள்ளைகளோட கூட அவன் ரொம்ப ஜாலியாக விளையாடுவான். அதே போல் இந்த பையன் என்ன நினைக்கிறான், அந்த கண்ணாடியில் இருக்குது ஒரு பையன் நிற்கிறான். அவனை அவங்க கூட விளையாடலான்னு நினைக்கும் பொழுது பக்கத்தில் போய் பார்க்குறான். கண்ணாடி பக்கத்தில் போகிறான். ஹி தாட் இட் வாஸ் எ லிட்டில் பாய் ஹி குட் பிளே வித், ஸோ ஹி வாக்ட் அப். அவன் வந்து ஹி வாக்ட் அப் ரியல் க்ளோஸ். இப்பொழுது மிக பக்கத்தில் போகும் பொழுது அங்கே என்ன செய்கிறன்றால் அந்த பேரண்ட்ஸ் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க. பிறகு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், மாமா தட்ஸ் மீ, மாமா அம்மா அது நான் தான் அப்படிங்கிறான். கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதே போல் தான் ரிவீல்ட் வேர்ட் ஆஃப் காட், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது இந்த கண்ணாடியில் என்ன செய்யுது, இப்பொழுது அது நான் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வேர்ட் இமேஜ் அடைவது. நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா? பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? பைபிள் பேட்டர்ன்ஸை பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக நான் வந்திருக்கிறேன், அதே ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிரசங்கமும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பாஸ்டர் கால்வின் என்ன பிரசங்கம் பண்ணார், சீயிங் யுவர் பிக்சர் ஆன் த பைபிள், சீயிங் யுவர் பிக்சர் இன் த பைபிள், பைபிளில் உங்கள் படத்தை பார்ப்பது. இப்போ இந்த பிரசங்கமும் அதே மாதிரி தான். அதனால் வாட் ஹீ சா இன் த மிரர் வாஸ் த சேம் ஆக்ஷன் ஹவு ஹீ வாஸ் ஆக்டிங் இன் ரியல் லைஃப். அவன் வந்து என்ன ஆக்ட் பண்ணுறானோ அதே தான் வந்து அந்த கண்ணாடியில் அவன் பார்க்குறான். அதே போல் இன்னைக்கு நம்ம பண்ணுற ஆக்ஷன், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே பைபிளில் அங்கே இருக்குது. இதை காண தவறுறவங்க தான் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க ஆவிக்குரியவங்களாக மாற முடியாது. உங்களுடைய பிக்சரை நீங்கள் இப்போ என்ன ஆக்ஷனில் இருக்கிறீங்க அதை நீங்கள் பாருங்கள். அது அங்கே பைபிளில் காமிக்கிறது. இப்போ நீங்கள் எப்படி நடந்துடுறீங்க, இப்போ உங்களுடைய மனசு என்ன நிலையில் இருக்கிறது அதை காமிக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை காண தவறுறவங்க தான் பிரைடு கிடையாது. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெற முடியாது. ஒவ்வொருத்தரும் தங்களை பார்க்கணும். இப்போ அவங்க செய்கிற காரியங்கள் அது ஏதோ ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது கண்ணாடியில் அங்கே இருக்குது. இப்போ தலையை சொறியும் பொழுது அங்கே அவன் தலையை சொறியிறான். அது இன்னொரு இடத்துல இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம தப்பையும் உணர்ந்துடலாம். அல்லது நம்ம வந்து சோர்ந்து போயிருந்தோம் என்றால் அது நமக்கு தைரியத்தை தரும். நம்ம தப்பும் அதை காமிக்கும், வசனம் காமிக்கும். இதுக்கு தான் பைபிளை நல்லா படிக்கணுங்கிறது, தீர்க்கதரிசி செய்தியை நல்லா படிக்கணும். படிக்கும் பொழுது இப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஆத்மா என்ன பொசிஷனில் இருக்குது, அது இதே ஆக்ஷன் அங்கே இருக்கு, அந்த கண்ணாடியில் தெரியுது. அப்படி பார்த்து நம்மளை திருத்திக்கிடலாம். இவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கு கர்த்தருடைய கிருபையினால. கல்வாரி சாபர்னாக்கல்ல அதிக பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் ஆன்லைன்லேயும் இருக்குது. எல்லா மெசேஜும் வந்து நம்ம யார் என்கிறத வெளிப்படுத்துது. பைபிளில் நம்ம எந்த இடத்துல பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறத அது காமிச்சு நம்மளை சரி செய்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அல்ல, ஒன்று கொஞ்சம் 13:12 என்ன வாசிக்கிறோம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் ஒரு நாளிலே முகமுகமாய் பார்ப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. இப்பொழுது அந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம வந்திருக்கிறோம். பவுல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மெசஞ்சர், அப்போஸ்தலன். ஆனாலும் கூட அவங்காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படலை. இதனால அவன் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், மங்களா பார்க்கிறோம், இப்போ நீங்க தெளிவா பார்க்கறீங்க. ஹல்லேலூயா. கரெக்டா, நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே வசனம் வந்து முன்னால் வந்து நிற்குது, மனசை வந்து குத்துது. இப்போ நான் செய்கிற காரியம் ஒரு பைபிள் பேட்டர்ன் இருக்குது, அந்த மனுஷன் செஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அவனுக்கு முடிவு எப்படி வந்துச்சு, அதே போல் தான் எனக்கும் முடிவு வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும், மறந்துருக்கணும் அப்படின்னு ஹார்ட் சொல்லுது. இந்த மெசேஜ் வந்து நம்ம அப்படி ரிவீல் பண்ணுது. சின்ன தவறு செஞ்சாலும் அது நமக்கு காண்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது அது பைபிளில் எங்கே அதே மாதிரி நடந்திருக்கிறத உடனே காமிக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் வசனம் மனசில் இருக்கு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கு, கரெக்டாக காமிக்குது. உடனே சரி, நம்ம தேற்றிக் கொள்ளுகிறோம். அவங்கள ஆண்டவர் பிறகு ஆசீர்வதிச்சார், அந்த சோதனையை மாற்றினார். அதே போல எனக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த காலம். இந்த காலத்தில் ஆண்ட பசுத்த ஆவியானவர் இவ்விதமாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த பீப்புள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க எலெக்டடுன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் ஆண்டவர் பேஸ் பண்ணியிருக்கிறார். அவங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, அவங்க ரேப்சரில் கண்டிப்பாக போவாங்க, அவங்க பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் வந்திருக்கு, வேர்ட் இமேஜ் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்ஷன் அவங்க எல்லாமே பைபிளில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த வேர்ட் இமேஜ் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் ரேப்சர் வரும். மற்றபடி நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒன்றும் ரியலைசேஷனே வரல, அது பைபிளில் எங்கே இருக்குன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்கறது இல்லை, அதில் ஒன்றும் தெரியலன்னா நீங்கள் நான் எலெக்டாக இருக்கிறீங்க. ஒரு சில நான் எலெக்ட் இருக்கலாம், அவங்க லைஃப்பை ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான யூனியனும் இருக்காது. அப்படி யூனியன் இருந்தால் அவங்க வந்து யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அருமையானவர்களே, நம்மளுடைய லைஃப் நம்மளை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ எஸ்தரை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம 7 முதல் சில வசனங்களை வாசித்தோம். அந்த எஸ்தர் வந்து பிரைடுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவருடைய லைஃப் வந்து நம்ம லைஃப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ரெஃப்ளெக்டிங் த வேர்ட் இமேஜ், அந்த நம்முடைய சாயலை அது வந்து வெளிப்படுத்துகிறது. எஸ்தருக்கு வந்து மொர்தேக்காய், ஆத்தாகு என்ற 2 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மொர்தேக்காய் வந்து எஸ்தரை எடுத்து வளர்த்துருக்கிறார், வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார். ஹட்டாக் அவன் வந்து ஆத்தாகு என்கிறவன் வந்து அந்த எஸ்தருக்கு வேலைக்காரனாக இருக்கிறான், ராஜ அரண்மனையில் வேலைக்காரனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், மொர்தேக்காய்கிட்ட இருந்து எஸ்தருக்கு அங்கே நியூஸ் கொடுப்பான். எஸ்தர் சொல்லுகிற காரியத்தை மொர்தேக்காய்ட்ட போய் சொல்லுவான். இந்த 2 ஊழியந்தான் எஸ்தரை வந்து பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரும். இந்த 2 ஊழியத்தையும் இல்லைன்னா அவ வந்து தன்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவள் வந்து வசிக்கு பதிலாக அவள் ராணியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாள், பட்டத்து ராணியாக வந்திருக்கிறாள், ராஜ மேன்மை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவள் சொகுசாக இருக்கிறா, அரண்மனையில் இருக்கிறா. அங்கே ஆமான் என்கிறவன் என்ன செய்கிறான், ஒரே நாளில் யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் ஜெனோசைடு, அதாவது முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று ராஜாட்ட போய் சொல்லி சட்டத்தையும் ஏற்றிவிட்டான். ஆனால் அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. இத்தனை குறிப்பிட்ட தேதியில் எல்லாருமே கொன்று நிர்மூலமாக வேண்டும் என்று ஆமான் அங்கே சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ராஜாவும் கை அங்கே முத்திரை மோதினாலே அதை உறுதிப்படுத்தி விட்டார். இப்படி இருக்கும் பொழுது மொர்தேக்காய் அதை கேள்விப்படுகிறான். மொர்தேக்காய் வந்து நேராக எஸ்தரை சந்திக்க முடியாது, அவன் அரண்மனை வாசலிலே இருக்கிறான். இதை வந்து என்ன, ஆத்தாகு மூலமாக எஸ்தருக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறான். இதே போல இப்படி ஆமான் சட்டத்தை கொண்டு வந்திருக்கு, உனக்கு தெரியாதா, உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம், இந்த காலத்தில் நீ சைலண்டாக இருந்தா யூதர்கள் எல்லாத்தையும் அழிவை பார்த்துட்டு நீ தப்பிச்சுக்கிடலான்னு நினைக்கிறாயா? ஆண்டவர் எங்களுக்கு எப்படினாலும் ஒரு வழியை திறப்பார், ஆனா உனக்கு வந்து நியாய தீர்ப்பு வரும், அழிவு வரும். எஸ்தர் 4:14 வாசிக்கலாம்.
நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி.
இந்த காலத்திலே மௌனமாயிராதே, நம்ம பிரைடு மௌனமாயிருக்க கூடாது. சாத்தான் என்ன செய்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறார், ரெண்டு ஸ்பிரிட் எப்படி கிரியேட் செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். உலகம் எப்படி போயிட்டு இருக்குது, இந்தியா எப்படி போயிட்டு இருக்குது, மெசேஜ் ஆஃப் ஹவர் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம சர்ச் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, அதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு தேவை. நம்ம பிரைட் பிரைட், எனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது, நான் பிரைடா இருக்கிறேன், நான் குயினா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மௌனமா இருக்க கூடாது. நீ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு இங்கே கர்த்தருடைய கிருபையினால மெசேஜில் நான் எல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிறத எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த பிரசங்கத்தை ஒழுங்காக கவனித்தாலே உங்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உலகம் எப்படி போயிட்டு இருக்குது, வேத வாக்கியம் எப்படி நிறைவேறுது, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவருடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் எப்படி நிறைவேறிக்கிட்டு இருக்கு, நம்ம ஊழியம் எப்படி போயிட்டு இருக்குது, கர்த்தர் இங்கே என்ன கிரியை செய்கிறார், எல்லாத்தையும் வந்து அதை வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் ஜபத்தில் கொண்டு வைக்கிறேன். அதிக நேரம் ஜபிக்கிறேன், முன்னால விட நான் அதிக நேரம் ஜபிக்கிறேன். ஏன்னா ஜபக்குறிப்பு நிறைய இருக்கு, ஆத்ம பாரம் நிறைய இருக்கு. அதனால அதுக்கு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணா போதாது, அதிக நேரம் ஜபிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். எல்லாருடையும் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள், உன் மந்தையின் மேலே கவனமாயிரு. ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி போயிட்டு இருக்குது, அவங்க என்ன ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனில் இருக்கிறாங்க, அதையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை வந்து நான் சொல்லாட்டாலும், உங்களை நான் விசாரிக்காட்டாலும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மெசேஜ் எப்படி போயிட்டு இருக்குது, அதை யார் யாரை சந்திக்குது, எப்படி இருக்குது, இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஜபத்தில் கொண்டு வைக்கிறேன். ஏன்னா அவருடைய கிருபை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும். அவருடைய ஆவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் அனாய்ச்சிங் தரணும், கிரேஸ் தரணும். நம்ம ஹியூமன் எபிலிட்டினால நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்படி என்று அவருடைய கிருபைக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எஸ்ஆர் வந்து என்ன செய்யறா, சைலன்ஸா இருக்கிறா. நீ இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும், உனக்கு அழிவு வரும். ஏனென்றால் நீ உன்னுடைய ஸ்தானத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று உனிய வந்து அறியாம உனக்கு ரியலைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தட் ஹேட் டு ஹேவ் கம் இன் டு ஹேர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் மொர்தேகாய் அண்ட் ஹேட்டக், மொர்தேகாய் மூலமாக, ஆத்தாகு மூலமாக அந்த ஊழியம் வருகிறது. எல்லா வசனத்தையும் வாசித்த நேரம் போதாது, உங்களுக்கு இந்த ஸ்டோரி நன்றாக தெரியும். அதனால மொர்தேக்கா யாரு, பிரதர் பென்கேம் தீர்க்க தரிசி. அட்டாக் யாரு, ரியல் பாஸ்டர், அனாயிண்டட் பாஸ்டர், தேவனால் அழைக்கப்பட்டவர். ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம் பைபிளில் எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் வந்து ஆத்தாகா இருக்கிறேன், பிரதர் பென்கேம் வந்து அவர் தீர்க்க தரிசியாக இருக்கிறார், அவர் மொர்தேக்காயா இருக்கிறார். இந்த ரெண்டு ஊழியந்தான், மொர்தேக்காய் ஆத்தாகு ஊழியந்தான் அவளுக்கு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷனை கொண்டு வரும். குழந்தையாக இருக்கிறவா அவள் பூரண புருஷராக வேண்டும், மெச்சூரிட்டி அடைய வேண்டும், பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வர்றதுக்கு இந்த மொர்தேக்காயும் ஆத்தாக ஊழியம். அதனால் நாங்கள் தீர்க்க தரிசிய விசுவாசிக்கிறோம், நாங்கள் தீர்க்க தரிசி ஊழியத்தை இருக்கிறோம். நாங்கள் எங்கே வேணாலும் ஆன்லைனில் மெசேஜ் கேட்டுக்கிடுவோம், எங்களுக்கு பாஸ்டர் தேவையில்லை, சபை தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். அவங்க இஷ்டம், உலகத்தில் இருக்கும் வரைக்கும் மனுஷன் அவன் இஷ்டப்படி போகலாம். ஆனால் அவனவனுடைய வழிகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். அவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார், அவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். எஸ்ஸரை வந்து அங்கே பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரணும்னா மொர்தேக்காயும் வேணும், ஆத்தாகும் வேணும். வெறும் மொர்தேக்காய் மட்டும் போதாது, அங்க ஆத்தாக்கு வேணும். மொர்தேக்கே ஆத்தாக்கு கீழே இருக்கிறான், எஸ்தருக்கும் மொர்தேக்காக்கும் மத்தியில இருக்கிறான், ஒரு மீடியேட்டரா இருக்கிறான். அதனால மொர்தேக்கா என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் போய் சொல்லுகிறான். அதே போல என்ன செய்யறாரு, இவன் ஒரு பாஸ்டர் நினைச்சார் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அதை சபைக்கு சொல்லுகிறார். அவருடைய வெளிப்பாடு வார்த்தையோடு மேட்ச் பண்ணி கொடுக்கப்படுது. அது ஆன்லைன்ல இருக்கு, எந்த நேரத்திலையும் கேட்கலாம். அது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே போல ஆத்தாவுக்கு மினிஸ்ட்ரி அவசியம், ஆடுகளுக்கு மேய்ப்பன் அவசியம், வெள்ள ஆடுக்கு மேய்ப்பன் தேவையில்லை, அதுவாடல சுத்திக்கிட்டு வரும். ஆனா செம்மறி ஆடுகளுக்கு அதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை, அதை வழி நடத்துக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. இங்க ஆத்தாக்கு இருக்கிறான், எஸ்தர் என்ன சொல்லுகிறாளோ அதை போய் மொர்தேக்காட்ட சொல்லுகிறான். நீ நான் மூணு நாள் உபாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ராஜாட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்றத ஆத்தாக்கு போய் மொர்தேக்காட்ட சொல்றோம். அதனால பாருங்க, இந்த ரெண்டு ஊழியம் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அதில் இருக்கிறது. என்ன அது வந்து இங்க மொர்தேக்காய் மூலமாக ஆத்தாக்கு மூலமாக அங்க அவளுக்கு வந்து அவ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்பொழுது அவள் வந்து அந்த கேரக்டர் அவளுக்கு வருது, அதுதான் வேர்ட் இமேஜ், வேர்ட் இமேஜ் அடைகிறாள். அவளுடைய கேரக்டர் இப்பொழுது பூரணப்படுகிறது. இந்த மினிஸ்ட்ரி வந்து அவளுடைய கேரக்டரை டிவலப் பண்ணுகிறது. அதே போல தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி கீழே ஒரு பாஸ்டர். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை, நமக்கு ஒரு பாஸ்டர் தேவை. அந்த பாஸ்டருடைய ஊழியம் வந்து நம்மளை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வரும். கர்த்தருடைய கிருபையினால ஓமன்லேருந்து ரெண்டு ஃபேமிலி நம்முடைய இங்கே வெப்சைட்டில் கொடுக்குற வார்த்தையை கேட்குறாங்க, அவங்க வார்த்தையை நேசிக்கிறாங்க, பைபிளை நேசிக்கிறாங்க. அவங்க ரேப்சரில் போகணுன்னு இருக்காங்க. அவங்க என்ன செய்யிருக்காங்க, எல்லா ஜுவல்ஸையும் கலத்தியிருக்கிறாங்க. இங்கே நம்ம சென்னையில் இருக்கவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே வந்து இந்த மெசேஜ் மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி, ஆத்தாக மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி அவங்கள பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. என்ன இது, அந்த ரெண்டு ஊழியம் அவசியம், மொர்தேக்காய் ஊழியம் அவசியம், ஆத்தாக ஊழியம் அவசியம். இந்த ரெண்டு ஊழியம் வந்து ஒருத்தரை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வைக்குது, டோட்டல் சரண்டர் பண்ணும்படியாக வைக்குது. கேரக்டர் இருந்தால் தான் ஃபிட் ரூல், ஆளுகை செய்வதற்கு தகுதி ஆக முடியும். கேரக்டர் இல்லைன்னா ஆளுகை செய்ய முடியாது. அந்த ஆளுகை வந்து சாட்டானிக்காக இருக்கும். முக்கியமான கோட்ஸ் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதனால் கேரக்டர், the reason for this is that character simply never made without suffering. Character எப்படி வரும், suffering வரும். அதுல suffering தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள். இந்த துன்பங்கள் தான் நம்மளை வந்து அங்க வந்து பரிபூர்ணப்படுத்துது, நல்ல கேரக்டரை நமக்கு தருகிறது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாம் இருந்து அவனை அவர் விடுவிப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த சஃபரிங், இயேசு கிறிஸ்துவே அந்த சஃபரிங்னால் தான் பூரணமானார் சொல்லப்பட்டது. அவர் பூரணரான பிறகு நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பை அருள்கிறார். முதல்ல அவர் பெர்ஃபெக்ஷன் ஆகிறார், அவருக்கு சஃபரிங் அங்கே தேவைப்பட்டது. அதே போல என்ன சொன்னால், சஃபரிங் நம்மளை வந்து என்ன செய்கிறது என்றால் நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருது, நம்முடைய கேரக்டரை அது டிவலப் பண்ணுகிறது. A man without character can't reign. ஒரு மனுஷனுக்கு சுவாபம் சரியில்லை என்றால், திவ்ய சுவாபம் இல்லை, அல்லது அவன் வேர்ட் இமேஜ் அடையவில்லை என்றால், வார்த்தையின் சாயலை அடைய வேண்ட இல்லை என்றால், அவன் ஆளுகை செய்ய முடியாது. பட் பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் ரூல். பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் ரூல். அந்த அதிகாரத்தோடு கூட அவனுக்கு நல்ல கேரக்டர் இருக்கும் என்றால் அவன் தான் ஆளுகை செய்ய தகுதி. இப்போ எப்படி இருக்குது ஆளுகை செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் எப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல நான் விருப்பப்படலை. எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன், எப்படி அரசியல் எப்படி இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். அரசியல் எனக்கு நிறைய தெரியும். அதனால் நியூஸில் இருந்து எது ஃபேக் நியூஸு எது உண்மையான நியூஸு எல்லாம் ஃபேக் நியூஸ் நிறைய இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜனங்களை வந்து ஈரத்தை திருப்புறது, அது பொலிட்டீஷியன் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க, அவங்க எப்படி ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக ஆளுகை செய்வதற்காக எப்படி கேரக்டர் இல்லாமலே ஆளுகைக்கு வராங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தீர்க்கதரிசி செய்தி என்ன சொல்லுது, சிமீரியன் சர்ச்சேஜி 117வது பேராகிராஃப்ல பெண்கள் விதமாக சொல்லுகிறார். அதனால் பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக், அது சாட்டானிக் ரூலாக இருக்கு. நம்ம அவிதமான ரூலில் தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் கிரைஸ்ட் லைக் கேரக்டரை நம்ம டிவலப் பண்ண வேண்டும், நம்ம வேடி நெஞ்சு அடைய வேண்டும். அப்பொழுது அவர் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தை உட்கார்ந்தது போல நாமும் ஜெயம் கொண்டு, கேரக்டர் இஸ் அ விக்டரி. அதனால் நம்ம வந்து அந்த வேர்ட் இமேஜாக மாறினா தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். நம்ம ஜென்ம புத்திகளை கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ராப்சர்லையும் போக முடியாது, எடுத்து 1000 வருஷம் ஆளுகையிலையும் பங்கு பெற முடியாதுன்னு அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கு. அதனால் அருமையான இப்பொழுது இவளுக்கு கேரக்டர் வேணும், இவள் ஆளுகை செய்யணும்னா கேரக்டர் வேணும். அதனால் அவள் வந்து அதுக்கு வந்து இந்த மொர்தேக்காய் மினிஸ்ட்ரி ஆத்தாகு மினிஸ்ட்ரி ப்ராபட் மினிஸ்ட்ரி பாஸ்டர் மினிஸ்ட்ரி ரெண்டும் அவசியம். அதுதான் அவளை வந்து பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருது. ஷவுட் என்ன செய்து ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையிலே ஒன்று சேர்க்கிறது. வாய்ஸ் என்ன செய்கிறது, அது அவங்கள மெச்சூரிட்டியில் கொண்டு வருது. ட்ரம்ப் என்ன செய்கிறது, அவங்கள மறுரூபப்படுத்தி மேலே கொண்டு செல்வது. இதுதான் வந்து செகண்ட் கமிங். பின்பு உலகத்தில் நியூ வேர்ல்டில் வந்து உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வேர்ட் இமேஜில் கொண்டு உங்கள் லைஃப் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள், அது அவருடைய கேரக்டர் அவருடைய பொறுமையை அது வந்து அங்கே கேரக்டரை கொண்டு வந்து அவர் வந்து ஆளுகை செய்வதற்கு தகுதிப்படுத்தினது. அதே போல் இன்னைக்கு பிரைடே ஆண்டவர் அவிதமாக செய்கிறார். ஹல்லேலூயா. இவள் போயிட்டு என்ன செய்ன்றால் ராஜ சமூகத்தில் போகிறாள். 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
3வது நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கு ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாஸ்தனத்திலே வீற்றிருந்தான்.
சரி, இப்பொழுது ராஜாவிடத்தில் போறக போறா, அழைக்கப்படாமல் யாராவது போனாங்கன்னா அவங்க இன்வைட் அங்கே ராஜா கூப்பிடணும். அழைப்பு இல்லாமல் யாராவது போனா அவங்க வந்து கொலை செய்யப்படப்படுவார். யாராக இருந்தாலும் கொலை செய்யப்படுவாங்க, அது ராணியாக இருந்தாலும் கொலை செய்யப்படும். அப்படி வந்து கொலை செய்யப்படக்கூடாதுன்னா ராஜா பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அது யாராக இருந்தாலும் அங்கே ராஜா அழைக்காம அவருடைய சமூகத்தில் போனால் அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மாறாத பிரமாணம் அங்கே இருக்கிறது. அந்த பெர்சியர் கிங்டமத்தில் இருக்குது. பெர்சியானது தான் இன்றைக்கி இருக்க ஈரான் தான் பெர்சியா. அந்த காலத்திலே அது வல்லரசாக இருந்திருக்கு. இப்போவும் அது வல்லரசாக தான் இருக்குது. அமெரிக்காவை அவங்க வந்து பாருன்னு நிற்கிறாங்க. 40 வருஷமாக ஆயுதங்களை சேர்த்து வச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க வந்து யுத்தத்தில் வந்து போடுறாங்க. இவ்வளோ 40 வருஷமாக அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகிருக்கிறாங்க. உலகத்துக்கு அது தெரியாது. அவங்க ரகசியமாக 40 வருஷமாக ஆயுதங்களை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் வெளியே விடுறோம். ஆனால் அருமையானவர்களே, பெர்சியா ஒரு காலத்தில் கிங், ஆகாஸ்வரி ராஜா பெர்சியா கிங், 127 நாடுகளை இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் பைபிளில் இந்தியான்னு எழுதியிருக்கு. இந்தியாங்க வார்த்தை பைபிளில் இருக்கு. அந்த ஆகாஸ் வேறு 127 நாடுகளை ஆட்சி செய்தான். பெர்சியா ஆளுகை செய்தது, ஈரான் ஆளுகை செய்தது, 127 நாடுகளை ஆளுகை செய்தது. அது ஒரு வல்லரசாக இருக்கிறது. எஸ்ஆர் காலத்தில் அது ஒரு வல்லரசாக இருந்தது. அந்த ராஜ சமூகத்தில் ராஜா இன்வைட் பண்ணாதபடி யாரும் போகக்கூடாது, அப்படியானால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இங்கே அதுக்காக தான் 3 உபாசம் இருந்து போகிறார். மொரதேக்காயும் அவனுடைய ஜனங்களும் உபாசம் இருக்கிறாங்க. இவளுடைய தோழிமார்களும் உபாசம் இருந்து அங்கே போகும் பொழுது ராஜா உடனே பொச்சங்கோலை நீட்டுகிறார். நம்ம ராஜ சமூகத்தில் போகும் பொழுதெல்லாம் நாம் அவருடைய உண்மையிலே ரியல் பிரைடாக இருந்தோம் என்றால் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு பொச்சங்கோலை நீட்டுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நமக்கு கிரேஸ் கிடைக்கும். நாம் அவருக்கு சித்தமானது தான் கேட்போம். அவருடைய சமூகத்தில் நம்ம போகும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜபம் எப்பொழுதும் கேட்கப்படும். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் சோத்திரம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜபம் லாசர் கல்லறையில் அதான் ஜபிக்கிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். அதே போல் ஒரு விசுவாசிக்கு என்ன நிச்சயம் வேணும் என்றால் நான் எதை கேட்டாலும் அவர் தருவார். ஏனென்றால் நான் அவருடைய சித்தத்தின்படி வார்த்தையின்படி தான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் அவர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் சோத்திரம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கு. நாம் அவரிடத்துக்கு சித்தமானதை கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் வந்து எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ண முடியும். முன்னதாகவே அட்வான்ஸாகவே நம்ம சோத்திரம் செய்ய முடியும். ஒன்று 4:14-15 வாசிக்கணும். அதனால் அருமையானவளே, இப்பொழுது ராஜா என்ன சொல்கிறார்? 3 வாசிக்கலாம்.
ராஜா அவளை நோக்கி, எஸ்ஆர் ராஜாத்தையே உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான்.
வாட் இஸ் தை ரிக்வஸ்ட்? உன்னுடைய வேண்டுதல் என்ன? இட் ஷால் பி ஈவன் கிவன் தி டு த ஹாப் ஆஃப் த கிங்டம். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இவ பயந்து பயந்து போற, ஆனால் ராஜா எவ்வளோ கிரேஸ் அவனுக்கு அவளுக்கு கொடுக்கிற. நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் ராஜா அவளை பார்க்கிறான். அவள்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கு. வசி போல கிடையாது. அதனால இந்த கேரக்டர் தட் வாஸ் ஃபிட் டு ரூல், ஆளுகை செய்வதற்கு இவள் தகுதியானவளாக இருக்கிறாள். ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் இவ அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதை அபியூஸ் பண்ண முடியாது, தவறாக மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இவளுக்கு ஆளுகை செய்ய பவர் இருக்கிறது. அதனால்தான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும், 127 நாடுனா 60 நாடுகள் உனக்கு தாரங்கிறார். பாதினா 60 மேலே. அதனால் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் 60 கண்ட்ரீஸை கூட நான் கொடுப்பேன். உனக்கு அந்த கேரக்டர் இருக்கிறது, ஆளுகை செய்வதற்கு வேண்டிய அந்த கேரக்டர் உன்னிடத்தில் இருக்கிறது என்று ராஜா அதை பார்க்கிறார். He had seen before the character that was fit to rule. ஏனென்றால் அவள் தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கிறான். ராஜா கோலை நீட்டலன்னா அவருக்கு அவ வந்து கொல்லப்படுவாள். இப்பொழுது அவள் வந்து she had become willing to lay her own life. தன்னுடைய சொந்த வாழ்க்கையே அவள் வந்து தன்னுடைய ஜீவனையே ஜனங்களுக்காக கொடுப்பதற்காக, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுப்பதற்காக, அந்த யூத ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு இவ தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கா. தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கா. ராஜா ஒருவேளை வெட்டி போடலாம், ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய லைஃபை காட்டிலும் அவங்க லைஃப் முக்கியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை காட்டிலும் நம்முடைய ஜீவன் முக்கியம்தான். நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கிரைஸ்ட் ஸ்பிரிட் அவளுக்குள்ளே இருக்கிறது, கிரைஸ்ட் லைக் கேரக்டர் அவளுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இது ஒரு பெரிய ட்ரையல், பெரிய சோதனை. ஆனால் அவளுக்கு கேரக்டர் இருக்கிறது. டிவலப்பிங் ஹெர் கேரக்டர் என்ன சொன்னா, டு ரிசீவ் பவர். ராஜாட்ட இருந்து அதிகாரத்தை பெறுவதற்கு அவள் தன்னுடைய கேரக்டரை டிவலப் பண்ணா, இதுதான் இந்த நேரம். இப்பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், பேட் இமேஜ் அடைய வேண்டும், இது அந்த டைம் ஆகியிருக்கிறது. அதனால அவள் வந்து அப்படி செய்ததுனால தன்னுடைய எல்லா ஜனங்களையும் ஆமான் ஒரு நாள்ல கொண்டு குவிச்சிருவான், ஜெனோசைடு, அந்த ஜாதியை அழிச்சு விடுவான். அதை வந்து காப்பாத்தினது இவ வந்து அந்த ராஜ சமூகத்தில் போய் நான் செத்தாலும் சாகிறேன் என்று போனாள். ஹல்லேலூயா! இதுதான் விசேஷித்த ஒரு கேரக்டர், இதுதான் குணசாலியான ஒரு இஸ்ரீ. இதோ குணசாலியான இஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Who can find a virtuous woman? For her price is far above rubies. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், ஆகாஸ்வரி இருதயம் அவளை நம்புகிறது. இவளுக்கு ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் இவ ஆளுகை செய்வதற்கு தகுதியான கேரக்டர் இருக்குது. இவன் ஜனங்கள் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, ஆளுகை செய்கிறவங்கள சூஸ் பண்ணுறது. ஜனங்கள் வந்து அந்த ஆளுகை செய்வதற்கு நல்ல கேரக்டர் இருக்கிறதா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதோ ஒரு கவர்ச்சியில் ஆளுகை செய்யறதுக்கு சரியா நல்ல கேரக்டர் இருக்குதா? அந்த காலத்தில் அப்படி பார்த்தாங்க. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். நீதிமொழி 31:10-12 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால இவா நன்மை தான் செய்வா, இவா தீமை செய்ய மாட்டான், இவா புருஷனுக்கு நல்லது தான் செய்வா. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பினது, எஸ்ஸரை நம்பினா இவ நல்லது தான் செய்வா, இவ எது கேட்டாலும் நல்லதுக்கு தான் கேட்பா அப்படின்னு அவனுக்கு அவளுடைய கேரக்டர் மேல அவனுக்கு என் நம்பிக்கை இருந்தது. அந்த கேரக்டர் அப்படி அவட்ட இருந்தனால இவளுக்கு வந்து ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன், நீ சொன்னியன்னா நான் தருவேன், நீ வேணும்னு சொன்னியன்னா உன்னுடைய வார்த்தையின்படி நான் தருவேன். இதுதான் இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம். இப்பொழுது நீங்க அந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் பிரைடு, வேர்ல்டு லெவல்ல, குளோபல் லெவல்ல பிரைடு இருக்குது. இப்போ நம்ம இண்டிவிஜுவலா சர்ச் லெவல்லையும் பார்க்குறோம். அதனால் வேர்ல்டு லெவலில் ஆண்டவர் வந்து கிரியேட் செய்கிறார். உலகமெங்கில் இருக்க மனவாட்டியை ஆண்டவர் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறார். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து கொண்டிருக்கு. அப்படி வரலன்னா ராப்சர் வராது. எஸ்ரை எப்படி கொண்டு, எஸ்ரை அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறா, அந்த பிரைடை ரெஃப்ளெக்ட் பண்ணுறா. அவளுக்கு கேரக்டர் வந்திருக்கிறது. இவளுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்தாலும் சரியானபடி இவள் யூஸ் பண்ணுவாள், இவள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டா. பையன்கிட்ட நம்ம காசு கொடுத்தா டேய் வந்து வீணாக செலவு பண்ணாத, நீ வந்து உனக்கு காசு அதிகமாக இருந்தால் மிச்சம் பண்ணி வை, அதுக்காக காசு இருக்குன்னு இஷ்டமாக செலவு பண்ணாத அப்படி தான் ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நல்ல பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பையனுக்கு நல்ல கேரக்டர்னா அவன் பணத்தை மிச்சம் பண்ணி வைப்பான். எவ்வளவு காசு வந்தாலும் சில லேடிஸுக்கு காசு கையில் நிற்காது. 1000 ரூபாய் காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் பார்த்தா 1 பைசா கூட இருக்காது, எப்படியோ செலவு பண்ணி சொல்லச்சிடுவாங்க. சிலர் எப்பவும் பஞ்சப்பாட்டே பாடுவாங்க, வாழ்க்கையில் திருப்தி கிடையாது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி கிடையாது. ஆனால் குணசாலியான பெண் வந்து அவள் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண தெரியும், அவங்களுடைய ஃபைனான்சியல் லெவலை மெயின்டைன் பண்ண தெரியும், குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். அதனால எஸ்ஸர்ட்ட அந்த கேரக்டரை பார்க்குறான், அதனால தான் பவர் கொடுக்குறான், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். ஹல்லேலூயா! எஸ்ஸர் கேரக்டர் அவன் க்ளோஸாக வாட்ச் பண்ணுகிறான். ஆகாஸ்வீர ராஜா வாட்ச் பண்ணும் பொழுது சீ வுட் நாட் அப்யூஸ் த பவர். அவள் வந்து பவர் கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா தவறாக யூஸ் பண்ண மாட்டாள் என்று அவனுக்கு ஒரு நிச்சயம் வருகிறது. அதனால் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இந்த இந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு தேட்புல் தர வேண்டும். அப்படியாப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறோம். தேட்புல் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்டு, நமக்கு பவர் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன சொன்னா, நம்ம பேட் இமேஜ் வந்தாதான் அந்த பவர் நமக்கு தருவார். ஒரு ஜனங்கள் அந்த அந்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க, அப்பொழுது என்ன செய்யணும்னா, அவள் ஸ்பீக்கிங் கண்டிஷன்ல வரும் பொழுது அவன் நிஜ ஆண்டவர் என்ன கேட்டாலும் அது நடக்குது. ஆமீன். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இப்பொழுது வந்திருக்கிறோம். பிரதர் பென்கானுக்கு அது வந்தது, அவர் கேரக்டரை டிவலப் பண்ணார். அதனால் ஆண்டவர் அவருக்கு அந்த பவர் கொடுத்தார், ஸ்போக்கன் வேர்டு பவர். உனக்கு என்ன வேணும், மூணு அணில் வேணும், எங்கேருந்து வரணும் சொல்லு அப்படிங்கிறார். அது இங்கேருந்து வரணும் அங்கேருந்து வரணும்னு சொல்கிறாரு, கரெக்டாக வந்தது. இப்பொழுது அந்த பேப்பர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ அதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த லிட்டில் ஃபிஷி, ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ்ஸ் யூ லைஃப். மீனை பார்த்து செத்து போன மீனுக்கு சொல்லுற, முதல்ல வந்து அவர் வந்து இவரா இஷ்டமா பேசல, சம்திங் செட் டு மீ. எப்படி ஆகாஷ்வரி சொல்றான், நீ கேளு அப்படின்னு சொன்னவதான் கேட்க முடியும். இவளா போயிட்டு ராஜ்யத்துல பாதி கேட்க முடியாது, ராஜா வந்து கேட்க சொல்லணும். அதை பார்த்தான் பிரதர் பென்காமுக்கு, சம்திங் செட் டு மீ, ஸ்பீக் டு தட் லிட்டில் ஃபிஷ் அண்ட் ஹீ வில் லீவ் அகைன். அந்த சிறிய மீனோடு பேசு, அது மறுபடியும் அது ஜீவிக்கும் என்று சொல்லும் பொழுது பிரதர் பென்காம் சொல்லுகிறார், லிட்டில் ஃபிஷ், ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ்ஸ் யூ லைஃப். சிறிய மீனே, கத்தராகிய இயேசு உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். உடனே அந்த மீனுக்கு ஜீவன் வந்து அது அப்படியே நீந்தி செல்லுகிறது. அதே போல அவர் வந்து ரூமில் இருக்கிறார். அப்பொழுது பிரதர் பென்காம் வந்து தன் மனைவிக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த வாய்ஸ் சொன்னது, அவரா சொல்லலை, முதல்ல அந்த வாய்ஸ் சொல்லுகிறது. அதை பார்த்தா ஆகாஷ்வரி சொல்லுகிறான், நீ என்ன வேணும், உன்னுடைய ரிக்வஸ்ட் என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன், உனக்கு பவர் நான் கொடுப்பேன், உனக்கு நான் ஆளுகையை தருவேன், நீ வந்து உனக்கிட்ட அந்த கேரக்டரை நான் பார்க்குறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறார். நீ பேட் இமேஜ் அடைஞ்சிருக்கிறா, நீ வார்த்தையை பிரதிபலிக்கிறா. அதே போல தான் பிரதர் பென்காம்க்கு இந்த வாய்ஸ் செட், ஸ்டாண்ட் அப், நீ எழும்பு நில், நவ் வாட் எவர் யூ சே தட்ஸ் அ வே இட் வில் பி, நீ எது சொல்லுகிறாயோ அப்படியே அது இருக்கும். அதனால பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார், பிஃபோர் த டாக்டர் ஹேண்ட் ஷால் டச் ஹர், டாக்டருடைய கை வந்து தொடுவதற்கு முன்னதாக, த ஹேண்ட் ஆஃப் காட் ஷால் டேக் த டியூமர் அவே, கர்த்தருடைய கரம் வந்து அந்த டியூமரை அது வந்து எடுத்து போட வேண்டும். அண்ட் இட் வோன்ட் பி ஈவன் ஃபவுண்ட், அது வந்து அங்கே பார்க்க சொல்ல அது இருக்கவே கூடாது. அதே போல ஹேட்டிரைட் அம்மையாரும், இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத்னு சொல்லும் பொழுது பிரதர் பென்காம்க்கு ஒரு சூப்பர் அனாயிண்டிங் வருது. அனாயிண்டிங் வந்து அங்கே அது என்ன சொல்லுகிறார் என்றால், டெல் டு ஆஸ்க் வாட் ஷீ வில், அவள் என்ன கேட்குறவளோ நீ அவளுக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லு. அப்போ வந்து என்ன சொன்னால், ஒரு அனாயிண்டிங் வருது, கத்தர் பெருன்னு சொல்லுகிறார். அந்த ஹேட்டிரைட் அம்மையோட கேரக்டர் அப்படி இருக்கு. தேவனுக்கு சித்தமானது அவ கேட்பா. அதனால அவள் என்ன கேட்கிறார் என்றால், நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும். வாட் எவர் ஷி ஆஸ்கத் ஸ்பீக் இட் டு எக்ஸிஸ்டன்ஸ், என்ன கேட்குறாலோ நீ அதை சொல்லு அது கிடைக்கும் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார். அவள் என்ன சொல்கிறார், த சால்வேஷன் ஆஃப் மை டூ பாய்ஸ், என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். அதே போல் தான் பனிப்பெயல் வரும் பொழுது இந்த வாய்ஸ் செட், அவரா சொல்லிடல, அந்த வாய்ஸ் சொன்ன பிறகு தான் சொல்கிறாரு. த வாய்ஸ் செட், ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், ஐ மேக் த விண்ட்ஸ் அண்ட் த ரெயின், நான் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், நான் தான் வந்து காற்றையும் மழையையும் உண்டாக்கினேன், இப்பொழுது நீ என்ன சொல்லுவாயோ அதன்படி நடக்கும். அப்பொழுது பிரதர் பென்காம் சொல்றார், ஸ்பீக் டு தோஸ் விண்ட்ஸ் அண்ட் தட் ஸ்டார்ம் அண்ட் இட் வில் கோ அவே, இந்த பனி புயலை பார்த்து நீ பேசு, அது 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 அகன் அது போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கிளவுட் ஸ்னோ ரெயின், ஐ ரிசன்ட் யுவர் கம்மிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கோ டு யுவர் பிளேசஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்கள் இடத்துக்கு போங்க. சூரியன் வந்து நாலு நாள் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஐ சே த சன் மஸ்ட் கம் அவுட் immediately and sign for 4 days till our hunting trip is over and leave with my brethren. இந்த வேட்டை காலங்கள்லாம் முடிஞ்சு நான் என்னுடைய சகோதரமார்களோடு கூட நான் போகணும்னா 4 நாள் எனக்கு சூரியன் தேவைப்படுகிறது அப்படி சொன்ன உடனே பனி புயல் போய்விட்டது. பாருங்கள் பிரதர் பென்கேமுடைய கேரக்டர் மெச்சூரிட்டி அடைஞ்சு விட்டார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கேரக்டரை பார்க்குறார். ஒருத்தர் வேடி மெஜிப்ப நீ சொல்லு, நீ ஸ்பீக் பண்ணு, உனக்கு அதுபடி என்ன. கத்தர் அப்படி சொல்லாமல் அவராக கேட்கல, கத்தர் சொல்லி தான் கேட்குறார். எல்லாம் அவருடைய ஹெட்ஷிப்புகளே இருக்கிறார். எஸ்ரா தானா எந்த காரியத்தையும் செய்யலை, அவ தன்னிஷமா செய்யலை, அங்க ராஜா சொல்லி தான் செய்யறார். அதனால ராஜா என்ன வேணாலும் கேளு, உனக்கு நான் தரேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னு சொன்னாதான் அவ கேட்க முடியும். அதுதான் வந்து அவள் என்னைக்கும் தன்னுடைய புருஷனுடைய ஹெட்ஷிப்புகளை இருக்கா. அதே போல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஹெட்ஷிப்பில் அவருடைய தலைமையின் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதையும் இஷ்டமாக செய்கிறதில்லை, எல்லாத்தையும் ஜெபத்தில் வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்க தான் செய்யணும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி போடுறது. அதுதான் தனி ஜெபம், எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அப்போ அது சக்ஸஸாக மாறும். அவருடைய ஹெட்ஷிப் இல்லாமல் அவருடைய வார்த்தையும் நமக்கு ஹெட்ஷிப்பாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்யணும். நம்ம இஷ்டம் போல எதுவும் செய்வதில்லை. நமக்கு செய்யக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துவதில்லை, ஆண்டோருடைய பெர்மிஷன் இல்லாமல் எதையும் செய்யறதில்லை. இதுதான் ரியல் பிரைடு. இப்போ ஆகாஸ்வரி எஸ்எட்டதை பார்க்குறான், இதை பிரதர் பென்கேம வந்து ஆண்டவர் பார்க்குறார். இவர் வந்து இப்போ எது உரைச்சாலும் அது நடக்கணும், ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். அது வர்றதுக்கு அவர் கேரக்டரை பரிபூர்ணப்படுத்தி அதுக்கு பிறக்கணும். அதே போல் அவரை எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல் தான் இன்னைக்கு உலகமெங்கில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்ச காலம் அவளுக்கு அந்த தேட் புல் வருகிறது, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். எப்படி எஸ்ஸருக்கு வந்தது அதே போல் இன்னைக்கு நமக்கு வர வேண்டும். அதன் வந்த பிறகு ராப்சர் நடக்கும், அப்பொழுது எக்ஸ்கியூஸ் வரும் என்று பென்கேன் சொல்கிறார். இப்போ நம்ம டெம்பரரியாக அதை காண்கிறோம். ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது அது ஃபுல் பவரில் அது வரும் என்று பென்கேன் லுக் அவே டு ஜீசஸ் என்ற செய்தியிலே சொல்கிறார். லுக் அவே டு ஜீசஸில் வென் த எக்ஸ்கியூஸ் கம்ஸ் டவுன் தென் யூ வில் சி வாட் யூ ஹாவ் சீன் டெம்பரரிலி. இப்பொழுது ஸ்போக்கன் வேர்டு வேர்ஷன் நமக்கு டெம்பரரியாக இருக்கிறது. And be manifested in the fullness of the power. அது முழு வல்லமையோடு கூட வரும். இன்னும் நம்ம அந்த ஸ்டேஜ் வரல, அதுக்காக எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆமென். அதனால பவர் தட் குட் ரெஸ்ட்ரக்ட் எ ஹோல் நேஷன், முழு ஜனங்களையும் காப்பாத்திட்டா. அதனால 7 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், என் ஜீவனுக்கு என்னுடைய வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கொடுப்பப்படும். 3 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாவாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக.
ஏதோ என்னுடைய வேண்டுதலுக்கு என் ஜீவன், அவளும் ஒரு யூதஸ்ரீ, என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கொடுக்கப்படுவதாக. எல்லாரையும் கல்லறைக்கு போக வேண்டியவங்களை எல்லாரையும் கல்லறைக்கு போகாதபடி ஸ்டாப் பண்ணிட்டான். அதே போல் நம்ம கல்லறைக்கு போக வேண்டாம், நமக்கு ஃபியூனரல் சர்வீஸ் வேண்டாம், நம்ம எல்லோரும் மேலே போயிடும். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வரும்பொழுது நம்ம மேலே போயிடும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்கியூஸ், இப்போ எஸ்ஆருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வந்தது. அந்த நேரத்தில் தேட்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் அங்கே வருகிறது. இதோ அவள் வந்து ஆளுகை செய்யும், ராஜா மொர்தேக்காக்கும் எஸ்ஆருக்கும் எல்லா பவரையும் கொடுத்துட்டான், நீங்களே ஆளுகை செய்யுங்கன்ட்டான். அந்த பவர் எங்கே கிடைச்சி, நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பிளான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கேரக்டர் இல்லைன்னா ஆளுகை செய்ய முடியாது. அதுக்கு மேடாவை நம்ம பார்க்கும் பொழுது, பிரதர் பென்கேமுடைய மனைவி மேடா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜோசப் வந்து அவருடைய மகன், 2வது மகன் வந்து தாய்கிட்ட வந்து அடிக்கடி தொல்லை கொடுக்குறான். அவன் சின்ன பையன், தொல்லை கொடுக்குறான், நாட்டி பாய். சிஸ்டர் மேடாக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, ரொம்ப எரிச்சல் கோபம் வந்துச்சு. அதெல்லாம் பிரதர் பென்கான்ட சொல்கிறாங்க, அந்த பையனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அவர் காரை கழுவிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறார். அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்து டம்னு கதவை அடிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. மேடா ஸ்லாம்டு த டோர். அதனால் பிரனன் வைஃப் ஸ்லாம்டு த டோர் இன் ஹிஸ் ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் தேர் சன். அந்த ஜோசப் அந்த அந்த பையனால் வந்த போராட்டத்தில் கதவை வேகமாக அடைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. பென்காம் முன்னதாக விதமாக செஞ்சாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்தது என்றால், அவளுடைய கட்டி உடனே வளர ஆரம்பிச்சிட்டு, லெஃப்ட் ஓவரியில் லெஃப்ட் ஓவரி அதில் வந்து ஒரு சிஸ்ட், ஒரு கட்டி இருக்கிறது. சிஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஓவரி டார்மெண்ட், இவ்வளோ நாளும் அது இருக்குது. பென்காம் முன்னகுட்டி ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், அவருடைய கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி இருக்கிறது. அதான் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, குழந்தை பிறக்க சொல்ல உள்ளே பாருங்க, ஒரு கட்டி இருக்குது. டாக்டர் பார்க்குறாரு, எந்த கட்டியும் இல்லையே, அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கு, வளராமல் அப்படியே இருக்கு. ஆனால் என்னைக்கு கதவை டம்னு அடித்தாலும், அப்பொழுது அந்த அந்த மேடா சிஸ்டர் அப்படி செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டது, உடனே குரோத் ஆயிடுச்சு. இட் இம்மீடியட்லி பிகேன் டு க்ரோ. ஏனென்றால் அவள் ரைட் கேரக்டரை காமிக்கலை. புருஷனுடைய பொசிஷனை அறிஞ்சு அவள் ரைட் இமேஜ் ஆஃப் த வேர்டு, இமேஜ் ஆஃப் த வேர்டு அவள் ரெஃப்ளெக்ட் பண்ணலை. அவள் அப்படி ஒரு நல்ல மனைவி அபிதமாய் நடக்கக்கூடாது. அதனால் அவளுடைய பொசிஷன் வந்து ஒய்ஃபுங்கிறது, அங்கே கணவன்கிட்ட வந்து அவள் நல்ல மாதிரி நடக்காதனால உடனே அங்கே டார்மெண்ட்டாக இருந்தது, இன்ஆக்டிவாக இருந்தது, டக்குன்னு வளர ஆரம்பிச்சு வேற வேதனை கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால் அவள் வந்து கரெக்ட் இமேஜை அவள் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணலை. She was in reflecting the correct image. அவள் அப்படி செய்யாதனால குரோத் அங்க போனது. அதே போல நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனே ஆண்டவர் பார்க்கிறார், வார்த்தையின்படி நீங்க ஆக்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வரும். ஆனாலும் பிரதர் பென்காம் வந்து கிரைஸ்ட் லைக் கேரக்டரை காமிக்கிறார். மேடாட்ட அந்த கேரக்டர் இல்லை, ஆனால் பிரதர் பென்காண்ட கேரக்டர் இருக்கு. தன் மனைவி தான் ஏதோ அவ டென்ஷன்ல அப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஆண்டவர் வந்து அன்னோட்ட ஜெபிக்கிறார். டாக்டர் கை வைக்கிறதுனால உம்முடைய கை வந்து அந்த கட்டியை வந்து இல்லாமல் போக செய்யணும், ஒருபோதும் அது காணப்படக்கூடாது. பென்காமிங்க அப்படி ஜெபிக்கிறார், அதே மாதிரியே நடந்தது. டாக்டர் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு அமைக்கி பார்க்குறாரு, கட்டியை காணலை. ஹலோ லூயா. இப்போ பிரதர் பென்காம் சரியான கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறார். மனைவி தப்பு பண்ணாலும் அவர் வந்து கிறிஸ்து நம்முடைய குறைகளை மன்னிக்கிறது போல அவர் மன்னித்து அவர் வந்து நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணனால அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. ஹல்லேலூயா. இட் வாஸ் தி ரைட் ரிஃப்ளெக்ஷன் பிகாஸ் கிரைஸ்ட் ஆல்சோ இன்டர்சீடட் பிகாஃப் அவர் சின் ஆல்சோ. நம்முடைய பாவத்துக்காக அவர் நமக்காக பரிந்து பேசுறது போல அந்த ரைட் இமேஜ் பிரதர் பென்காம் காமிக்கும் பொழுது அவர் வந்து ஆண்டவர் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால சீக்ரெட் என்ன வந்தால், எஸ்ஆர் வந்து பவர் பெறுவதற்கு சப்மிஷன் டு த ஹெட்ஷிப். அவள் தன்னுடைய தலை, கிறிஸ்து தன்னுடைய புருஷன் தலையா இருக்கிறார், அந்த தலைக்கு அவள் கீழ்ப்படிந்து தான் எல்லாத்தையும் செய்கிறார். அதனால அவள் வந்து ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதற்கு தகுதியாயிருக்கிறார். ஆனால் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவ, ரெண்டு மூணு தடவை அதே தான் ராஜா சொல்கிறான். எஸ்ஆர் ஹட் சூஸ் அண்ட் பிரேக் த லா. ராஜாவுடைய கட்டளையை மீறி இன்வைட் பண்ணாமலே போகிறான். அதே போல் நமக்கு தேவனுடைய பிரமாணம் முக்கியமா அல்லது மனுஷனுடைய கட்டளை, அரசாங்கத்தினுடைய கட்டளை முக்கியமா? நமக்கு தேவனுடைய கட்டளை தான் மேலானது. ஹல்லேலூயா. சாத்ரா காபேத்நேகோ சிலையை ராஜா கும்பிட சொல்ல, ராஜா அதை சிலையை கும்பிடலை. ராஜாவின் கட்டளையை விட தேவனுடைய பிரமாணத்தை தான் நினைச்சாங்க. எல்லாத்த விட நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய படிப்பு, உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தை விட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் காலையிலையும் மாலையிலையும் நம்ம தேவனை ஆராதிக்க வரும். நம்ம சில சாக்கு போக்குள்ள சொல்லலாம், சில காரியங்களை சொல்லலாம், அது உண்மையா இருக்கலாம். ஆனா நம்ம எதுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறோம்? சாத்ராக் மேசாக் ஆபேதேகோ தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தாங்க. அவ்விதமான கேரக்டர் அவனுக்குள்ள இருந்தது. அதனால சிலையை கும்பிட மாட்டேன்ட்டாங்க. தானியல் வந்து நான் ஜபத்தை நிறுத்த முடியாது, சிங்க கவியில போட்டாலும் ராஜா கட்டளை, சிங்க ராஜாவின் கட்டளை விட தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஹெட்ஷிப்பில் அவங்க இருந்தாங்க. வாழ்க்கையில பிரதானமான காரியம் தேவனுடைய வார்த்தை தான், அதுக்கு தான் முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதனால அவங்ககிட்ட அவ்விதமான கேரக்டர் இருந்தனால அவங்க ஆளுகை செய்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறார். ராப்சர்ல போறதுக்கு தகுதியா மாறணும். எஸ்தர் என்ன செய்தாள் என்றால், அவள் வந்து ராஜாட்ட வந்து அவள் ராஜாட்ட வந்து நீங்க விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ற 5:5 வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜா அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் நமக்கு தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றால், அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள்.
என்ன ராஜாத்திய உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டி என்னன்னு கேட்கும் பொழுது அவ சொல்றான், நான் ஒரு விருந்து செய்யற, ராஜாவும் ஆமானும் வரணும். She had invited the king to her banquet supper time. அந்த சப்பர் டைம்ல வந்து பேன்க்யூட் விருந்து இருக்கு. விருந்துல என்னன்னா வைன் பேன்க்யூட், திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. இப்போ நீங்க சப்பர் டைம்ல வந்திருக்கிறீங்க. ஆமென். மனுஷகுமாரே மாறாத சரீர வார்த்தையை புசிக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் எ சப்பர் டைம், இட் இஸ் எ ஈவினிங் டைம். இது பேன்க்யூட் ஆஃப் வைன், திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. திராட்சரசம் எதை குறிக்கிறது? ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன். இன்னைக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுது. வெளிப்பாடுலேயே நம்ம கழி கூறுகிறோம், வெளிப்பாட்டிலே நடக்கிறோம். அதனால இவள் வந்து ஒரு விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆமானும் வர வேண்டும் என்று சொல்லுகிறாள். அவன் தான் கிரேட்டஸ்ட் எனிமி. ஹர் கிரேட்டஸ்ட் எனிமி இஸ் ஆல்சோ பிரசன்ட். அந்த விருந்துல கிரேட்டஸ்ட் எனிமி, மிக பெரிய சத்ரு ஆமான், அவனும் அந்த விருந்தில் இருக்கிறான். விக்கெட் ஹாமன், பொல்லாத அந்த ஆமான், அவளுடைய விருந்தில் அவனும் பங்கு பெறுகிறான். அதே போல தான் இன்னைக்கு இந்த ஆமானும் சேர்ந்து தான் இருக்கிறான். இப்பொழுது திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. இப்போ நம்ம சப்பர் டைமில் வந்திருக்கிறோம், பேன்க்யூட் ஆஃப் வைன். இப்பொழுது வெளிப்பாடு கொடுக்கப்படும், அதுல ஆமானும் உள்ளதான் இருக்கும். This is the hour when the wicked Haman and his evil plotting. அவன் வந்து ஒரு தீர்மானம் வச்சு யூதர்கள் எல்லாம் கொன்று குவிக்கணுங்க தீர்மானத்தோடு தான் வந்து அங்க இருக்கிறான். அவன் மனசுல அந்த கெட்ட புத்தி இருக்கிறது. இதோ என்ன செய்றால், அப்பொழுது என்ன செய்றாள் இவள் வந்து பரிமாறும் பொழுது அவனும் அந்த திராட்சரசல பரிமாறுறான். இதுதான் நல்லோர் கெட்டோர் எல்லாருமே சர்ச்சைக்கு வரலாம், எல்லாரும் வார்த்தையை கேட்கலாம். பின்பு கொஞ்ச காலத்தில் அவங்க ஆமான்கதை வெளிப்படுத்திடுவாங்க. தீமை செய்து பாட நிற்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட நிற்பதே நலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அவங்க காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமான் அங்கே உள்ளே தான் இருக்கான். அதே போல் நம்முடைய பாடியில் வந்து நன்மை இருக்குது, ஆனால் தீமை செய்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள தீமை செய்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ரோமர் 7:21-24 வாசிக்கிறோம். நம்முடைய மாம்சம் மனசும் சில நேரங்களில் அது விக்கெட் ஆமான் போல இருக்கும், வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. ஆமான் உள்ளதான் இருப்பான், ஆனா ஆமானை வந்து நம்ம ஜெயிக்கணும். அதான் ரோமர் 8:6 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடந்தவருக்கு ஆக்கினை திருப்பி இல்லை. கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிச்சே. சகோதரே, நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இதோ ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ரோமர் 8வது அதிகாரம். முதல் பகுதியில் என்ன சொல்றார் பவுல்? மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, இந்த ரெண்டு சிந்தையும் நமக்குள்ள தான் இருக்கு. இந்த நமக்குள்ள தான் அந்த ஆமான் இருக்கான். மாம்ச சிந்தை இருக்கிறது, ஆவியின் சிந்தை இருக்கிறது. ஆகாஸ்வேறு ராஜாவும் இருக்கிறார், ஆமானும் இருக்கிறார். ஆனால் ஆமானை வந்து நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. ஆமானை நிர்மூலம் பண்ணணும். யாரால நிர்மூலம் பண்ண முடியும்? நம்மளால நிர்மூலம் பண்ண முடியாது. இங்க ஆகாஸ்வேறு ராஜா இருக்கிறார், இந்த ராஜா தான் ஆமானை நிர்மூலம் பண்ண முடியும். அதனால நன்மை எனக்குள்ளே இருக்கிறது, அதே சமயத்தில் தீமை செய்கிற பிரமாணமும் இருக்கிறது. இந்த ரெண்டு பிரமாணங்களும் எனக்குள்ளே இருக்கிறது என்று ரோமர் 7வது அதிகாரத்தில் பவுல் அப்படி சொல்லிட்டு 8வது அதிகாரத்தில் நம்ம அதை ஒழிச்சிடலான்னு சொல்கிறார். யாரை கொண்டு? இந்த ஆகாஸ்மீரு ராஜாவால் ஆமான நம்ம ஒழிச்சிட முடியும். ரெண்டு பிரமாணம் நமக்குள்ளே தான் இருக்குது. பாவ பிரமாணம் இருக்கிறது, வார்த்தையின் பிரமாணம் இருக்கிறது. ஆனால் ஆமான நம்ம வந்து சத்ரு, அவன் பொல்லாதவன், ஆகாகியன், அமலேக்கியன் அவன். அவனை வந்து மாம்சத்தின்படி நம்ம பிழைக்கக்கூடாது, அவனை வந்து சாகடிக்கணும். அதனால மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த ஆமான் சொல்படி கேட்கறதுக்கு நம்ம கடனாளி கிடையாது. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் இல்லை. ரோமர் 8:12-13 வாசிக்கிறோம். அதனால ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆவி நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கோம், ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறோம். இந்த பசுத்த ஆவினாலே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம அழிக்க வேண்டும். அதனால மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அதனால மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆமாம் பேச்சை கேட்கக்கூடாது. உள்ளே இருக்கிற அந்த ஆவியின் பிரமாணத்தை கீழ்ப்படியும் பொழுது என்ன சொன்னால் நம்ம அவனை முற்றிலும் ஜெயிக்க முடியும். இப்பொழுது ஆகாஸ்வேறு ராஜா வச்சு தான் எஸ்தர் எதுவும் செய்ய முடியும். அவளா சொந்த இஷ்டமா செய்ய முடியாது. அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அவர் நம்முடைய கின்ஸ்மேன் ரெடிமராகவும் இருக்கிறார், அவர் கின்ஸ்மேன் அவெஞ்சராகவும் இருக்கிறார். இனத்தான் மீட்பர், இனத்தான் பழி வாங்குறவர். அவர் மீட்பராகவும் பழி வாங்குறவராகவும் இருக்கிறார். அவர் வந்து இங்க வந்து என்ன சொன்னால், ஆகாஸ்வேறு ராஜா இங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வரும் பொழுது அவங்க எல்லாருமே பிழைச்சிக்கிட்டாங்க. அவர் கின்ஸ்மேன் ரெடீமராக இருக்கிறார். எஸ்தருக்கு அவர் சொந்த, அவர் ஹஸ்பண்டு, அவர் கின்ஸ்மேன். அந்த கின்ஸ்மேன் ஜனங்களை, அவருடைய ஜனங்களை மீட்கிறார். அதே சமயத்தில் கின்ஸ்மேன் அவெஞ்சர், அவர் பழி வாங்குறவர். பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம யாருக்கும் பழி வாங்க முடியாது, நம்ம ஜெபிக்க கூடாது. ஆனால் அவங்களுக்கு உணர்வை தாரும் அப்படின்னு ஜெபிக்கலாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அதனால இப்பொழுது ஆமான பழி வாங்குறது, ஆகாஸ்வரி ராஜா பழி வாங்குறார். அவன் எஸ்தரை பலவந்த பண்ணப்படுகிறான் என்று சொல்லி அவன் மேல என்ன செய்யறால் அப்படி ஒரு அங்க ராஜாவே சொல்ல, உடனே அவனை தூக்கில போடுறாங்க அவனுடைய குமாரர்கள். இதோ யூதருக்கு சத்ருவாக இருந்த எல்லாரையும் அழிக்கப்பட்டார். கிங்ஸ்மேன் அவெஞ்சர், இயேசு கிறிஸ்து கிங்ஸ்மேன் ரெடீமர், கிங்ஸ்மேன் அவெஞ்சர். அவர் இன்னைக்கு உங்களை வந்து உங்களுக்கு பாடி சேஞ்ச கொண்டு வருவார். சரீர மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் நம்முடைய இனத்தான் மீட்பர். அதே சமயத்தில் வார்த்தையை ரிஜெக்ட் பண்றவங்க, இதோ வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு நாளில் பழி வாங்குவார். ஆமானே அவனுடைய குடும்பத்தையும் யூதருக்கு சத்ருவாய் இருந்தவனையும் ஆகாஸ்வேறு பழி வாங்கினான். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் இஸ் போத் கின்ஸ்மேன் ரெடீமர் அண்ட் கின்ஸ்மேன் அவெஞ்சர் இன் திஸ் அவர். இந்த நேரத்தில் அவர் அப்படி இருக்கிறார். ஹீ இஸ் ஹியர் டு கிவ் பேக் த லிவிங் டிசெண்டன்ஸ். இப்பொழுது ஆண்டவர் இந்த ஜீவிக்கிற அவருடைய சந்ததிக்கு டைட்டில் டீடு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த டைட்டில் டீட இன்னைக்கு நமக்கு கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் அதை ஓபன் பண்ணி நம்முடைய பேர், நீங்க அதனுடைய வாரிசா இருக்கிறீங்க, நீங்க ஸ்லீப்பிங் சயின்ஸ் அல்ல, நீங்க லிவிங் சயின்ஸ், உங்களுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு அந்த டைட்டில் டீட தருகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம அந்த கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். இப்பொழுது அவளுக்கு அந்த கேரக்டரை அவன் கண்டுபிடிக்கிறான், இவளுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கலாம், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன், என்னுடைய வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கொடுக்கப்படுவதாக இப்போ அவள் ஸ்பீக் பண்ணுறான். அதே போல் நம்ம ஸ்பீக் பண்ண வேண்டிய நேரம் வரும். ராப்சருக்கு முன்னதாக நம்ம ஸ்பீக் பண்ணும் பொழுது அவர் கின்ஸ்மேன் ரெடிமராக இருக்கிறார், கின்ஸ்மேன் அவெஞ்சராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செய்வார். நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் பழி வாங்குவார். மைக்கேல் ஆஞ்சலோ உங்களுக்கு தெரியும், மோசேயினுடைய சாட்சிவை அவன் வந்து பல வருடங்களாக லைஃப் ஃபுல்லாகவே அதை செய்தான். கடைசியாக பார்க்கும் பொழுது அங்கே மோசே அப்படியே மனசில் என்ன நினைச்சானோ அப்படியே அங்கே சில வந்து இருக்கு. அவன் ஒரு சிற்பி, அப்பொழுது ஸ்பீக்னு ஒரு அடி அடிக்கிறான், முழங்காலில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சில் கொஞ்சம் உடஞ்சி போச்சு, துண்டு உடஞ்சி போச்சு. அதே போல் தான் ஆண்டவர் இப்பொழுது அவர் மனசில் என்ன நினைச்சாரோ, ஒரு பிரைடு கரைதிரை இல்லாத ஒரு மணவாட்டியை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக அதற்காக தம்முடைய ஜீவனே கொடுத்தார். அப்பொழுது அதே தான் இப்பொழுது அவர் பார்க்கும் பொழுது காட்சியில் வருதை பார்க்கும் பொழுது ஸ்கியூஸ் நமக்கு வருது. அதாவது ஹேமரை வச்சு ஒரு தட்டு தட்டும் பொழுது அந்த ஸ்கியூஸ் வருது. என்ன சொல்ற ஸ்பீக்குன்னு சொல்றார், இப்பொழுதும் மணவாட்டி பேச வேண்டிய நேரம், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன், உனக்கு நான் பவர் தருவேன். இப்பொழுது ஆண்டவர் அவிதமாக சொல்லுகிறார், அந்த ஹவரில் இப்பொழுது நம்ம வந்திருக்கிறோம், ஸ்பீக்கிங் கண்டிஷனில் வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறோம், வேர்ட் இமேஜை பிரதிபலிக்கிறோம். அவர் மனசில் என்ன நினைச்சாரோ அதே வாழ்க்கையை நினைவோம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி லைஃப் அவர் அறிஞ்சிருக்கிறார், நான் என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அதை நான் செய்யும் பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி காலத்தில் ஒரு மணவாட்டி எவ்விதமாக இருப்பாள் என்று ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக முன்னறிந்தாரோ அதே சாயலை இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே அதை அதை காண்பிக்கும் பொழுது, அந்த கேரக்டரை காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஸ்பீக்னு சொல்றார். இப்போ ஒரு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். பின்பு ஸ்கியூஸ் வரும் பொழுது அங்கே வந்து ப்ரீச்சிங் டு த லாஸ் அப்பொழுது கதவு அடைக்கப்படும், நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. அந்த நேரத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். கல்வாரியிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். மணவாட்டி வெளியே புறப்பட்டு வந்தாள், விழாவிலிருந்து நான் வந்திருக்கிறோம். மைக்கேல் ஆங்கலோ அங்கே சுத்தியில் வச்சு அடிக்கும் பொழுது ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த முழங்கால இருந்து வளர்ந்துட்டு, ஆனால் இப்பவும் அது அப்படி தான் இருக்குதான். அந்த இடத்தை வந்து அந்த துண்டை வச்சு மறுபடியும் அந்த கல் அங்கே பொருத்தலை. அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் விழாவிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம், திருப்பி நம்மளை கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அதை திருப்பி கொண்டு பொறுத்துறார். அப்பொழுது பிரைடும் அந்த கிரைஸ்டும் ஏதேனுக்கு போவாங்க. அதான் மில்லினியம். நம்ம மில்லினியத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் ஏசு கிறிஸ்துடைய மனசில் இருக்கிறது. கடைசியாக மணவாட்டி உலகத்தை ஆளுகை செய்வாள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். ஆனால் நீங்கள் சாதாரணாலாக தான் தெரிவீங்க, ஆனால் உங்களுக்கு இவ்வளவு பவர் அவர் கொடுக்கிறார், உங்களை குறித்து இவ்விதமான பிளான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனசில் நம்மளை குறித்து ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த பிம்பத்தை நம்ம இன்னைக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறோம். அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணால் தான் ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வரும். ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தால் தான் நமக்கு ராப்சர் அங்கே மில்லினியம் வரும். கத்தர் இவ்விதமான பிளான் வைத்திருக்கிறார். இந்த பிளானை வந்து பைபிள் நமக்கு சொல்லுது. இந்த பிளானை உலகத்தின் மனுஷர்களோ யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. உலகத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அது நிறைவேறுவதுக்கு தான் அது உதவி செய்யுமே ஒழிய, அந்த சூழ்நிலைகள், யுத்தங்கள், இதை நாட்டை ஆளுகிற மக்கள்கள் ஒன்றுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஆண்டவர் அவங்களை எல்லாரையுமே பழி வாங்குவார். கின்ஸ்மேன் அவெஞ்சராக இருக்கிறார். நமக்கு அவர் கின்ஸ்மேன் ரெடீமராக இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய சோலை மீட்டிருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல நமக்கு பாடியை மீட்டுக் கொள்வார். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர நமக்குள்ளே காத்து தவிக்கிறோம். ரோமர் 8:19-23 வரைக்கும் வாசிக்கிறோம். இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் சாப்டர் ரோமர் 8 அந்த 8 ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிருக்கு. தேவபுத்திர வெளிப்படுதலுக்காக சர்வ சிஷ்யம் ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. அதான் விழுந்து போனது பொழுது அவன் கையின் கீழ் இருந்த அவன் எல்லாமே விழுந்து போச்சு. எல்லாத்துக்குமே பறையபடி ஏதேனில் இருந்த மாதிரி அது மாறும். நமக்கு மீட்பு வராமல் அவங்களுக்கு மீட்பு வராது. நமக்கு வந்து வேர்டுமே ஜடையாமல் அந்த ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வராது. ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வராமல் ரேப்சர் வராது. ரேப்சர் வராமல் மில்லினியம் வராது. மில்லினியம் வரணும்னா அதுக்கு முன்னால் அவர் கின்ஸ்மேன் அவெஞ்சராக இருந்து வார்த்தையை புறக்கணித்த எல்லாரையும் சுட்டரிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். லூக்கா 13:3-5 ரெண்டு வசனமும் அதுதான் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்கள், எல்லாம் வார்த்தையை புறக்கணிக்கிற மக்கள் எல்லாரையும் மொத்தமாக அழிச்சு போடுவார். அந்த நியாய தீர்ப்பை நாளை நோக்கி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்முடைய கின்ஸ்மேன் ரெடீமர் நம்மளை பார்க்குறார். நம்ம வேர்டி மேஜ் அடைஞ்சிருக்கோம். நம்ம மேலே அவர் பிரியப்படுகிறார். நமக்கு பவர் கொடுக்குறார். காத்த நம்மை ஆசிரி பேராக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கேட்டதான வார்த்தைகளை நம்ம நினைச்சு பார்ப்போம். தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? அவருடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் என்ன? இயேசு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்ம லைஃப் எங்கே எழுதியிருக்கு? நம்ம என்ன காரியத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறோம்? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தம். அவர் நமக்கு பூரணம் அருளுகிறார். நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம மேலே பறப்பதுக்கு நம்ம அவருடைய ஆவியினாலே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் எல்லோரும் கத்திற்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆவி ஆத்மா தேகம் முழுவதும் ஆவி ஆத்மா ஏகமுழுவதும் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் தியானித்தோம். வானம் பூமி அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உம்முடைய சிந்தையில என்ன வைத்திருந்தீர் என்பதை இந்த கடைசி காலத்திலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. உலகத்தின் மக்கள் மாம்ச சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய மாம்சமும் மனசும் போன போக்கிலே நடக்கிறார்கள். உலகம் முழுவதும் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் ஒரு சிறு கூட்டத்தை நீ தெரிந்து கொண்டு அவங்களை உங்களுடைய பிரைடாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அவங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? எப்படி நீ லீட் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்தோம். ஒரு கேரக்டர் பிரைடை நீர் ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர். நீர் அவ்விதமாக எங்களை வேர்ட் இமேஜாக மாற்றுகிறீர். அனுதினமும் எங்களை மறுரூபப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் எங்களுடைய சாயலை காண்கிறோம். கர்த்தாவே மெச்சுதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டிய நேரம். வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாங்கள் களி கூறுகிறோம், வெளிச்சத்திலே நடக்கிறோம். தொடர்ந்து நடக்க கிருபத்தாரும் அனாயிங் தருவீராக. இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீர் தம்மை குற்றமற்றதாக பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. சாத்தான் அதிக கிரியை செய்கிறான். இதோ ஆமான் அதிகமாக கிரியை செய்கிறான். ஆனால் எஸ்ஸர் அவனை வீழ்த்துகிறாள். ஆகாஸ் வேறு தயவினாலே, அந்த ராஜாவினுடைய தயவு இல்லை என்றால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்கு அதிக தயவு கொடுக்கிறீ. எங்களுக்கு நீர் அதிக கிரேஸ் தருகிறீ. தலைக்கல் வந்திருக்கிறது. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரே, கிரேஸ் கிரேஸ், எங்களுக்கு அதிக கிரேஸ் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு அதிக ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அந்த எஸ் சார் ஆர்ஃபன் கேர்ள், அந்த ஆர்பன் கேர்ளுக்கு ராஜ்யத்தில் பாதி கொடுப்பேன் என்று ஆகாஷ் வேறு சொல்லுகிறான். நான் உனக்கு 60 countries தருவேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் நீ சரியாக மெயின்டைன் பண்ணுவா, உனக்கு கேரக்டர் இருக்கிறது, நீ ஆளுகை செய்வதற்கு தகுதியான ஒரு பெண் என்று எங்களை நீர் மில்லினியத்தில் கொண்டு வருவீர். இந்த முழு உலகத்தையும் தரப்போகிறி. நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம். உம்முடைய ஹெட்ஷிப் கீழே இருந்து நாங்கள் ஆளுகை செய்வோம். கர்த்தாவே, அந்த கேரக்டரை இப்பொழுது டிவலப் பண்ணுகிறீர். நாங்கள் இப்பொழுது வேர்ட் இமேஜ் அடைகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்தருளுவீராக. எங்களை உம்முடைய ஆவியினாலே தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட், எங்களுடைய ஆண்டவரே தேவைகள், கர்த்தாவே எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீர் கண்ட்ரோல், நீர் உம்முடைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. எல்லாத்தையும் உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விடுறோம். உமக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த நம்பிக்கையோடு கூட. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபத்தாரம் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவாந்தம் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 14 இயேசு தேவனை துதித்திடுவோம். சரணங்கள் 1 3 4 சரணங்கள் 1 3 4 பாடலின் 14 தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். வார்த்தை வடிவாய் வந்தவரை, பாதை பிணியை தீர்த்தவரை, வார்த்தை வடிவாய் வந்தவரை, பாதை பிணியை தீர்த்தவரை, கண்ணின் மணி போல் காத்த தயவை கருணை உருவை துதித்திடுவோம். கண்ணின் மணி போல் காத்த தயவை கருணை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், ராஜனை உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இருளை நீக்கும் மா ஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை, இருளை நீக்கும் மா ஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை, ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம். ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். தேவத்தன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தனை வந்தவரை, தேவத்தன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தனாய் வந்தவரை, தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம்.
நாம் நாம் ஒழுங்க அப்படி இல்லாம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் முறை கர்த்தாவே, நாங்கள் மட்டுமாய் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நாங்கள் காணப்பட்டது, நாங்கள் அதை உணரும்படியான இருதயத்தை எங்களுக்கு நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தலும். அநேக அதிக தூரத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, வந்து வார்த்தையை வார்த்தையை கேட்கும்படியாக வாஞ்சோடு வந்த ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தலும். வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினோ அந்த வெளிப்பாட்டின்படி நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். இந்த வார்த்தை ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் அதை ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆன்லைன் மூலமாக கேட்ட உடைய பிள்ளைகளை நீ தாமே ஆசீர்வதித்தலும், தொடர்ந்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. இப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக கத்தாவே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் அறிவீர் கத்தாவே. அதுக்கு பதிலை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கத்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் வழிநடத்தில் காணப்படட்டும். தொடர்ந்து நடக்கவிருக்கிற வாலிபரைக்கும் சண்டே ஸ்கூல் உழைத்தை ஆசீர்வதித்தல்லும். மாலையில் நடக்கிற ஆராதனையும் நீத்தாமே ஆசீர்வதித்தல்லும். காலையில் வந்தவர்களும் ஆண்டவரே மாலையிலும் தடைபடாமல் வந்து ஆராதனை செய்ய கிருபை தாரும் கத்தாவே. தொடர்ந்து வழி நடத்துவீராக எல்லாரிலும் ஒரு பிரசன்னம் வழிநடத்தில் காணப்படட்டும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
And the love is love, his wonderful love, we give all the glory to Jesus. And the love is wonderful love, மையாவும் அவருக்கே கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மாகே மையாவும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.